எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான உபாச நாளுக்காக உமக்கு சோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். பரிசுத்தவான்கள் எல்லாருமே உபாசித்து ஜெபமணினார்கள். அவங்களுடைய டான் முடிந்து விட்டது, அவர்கள் மகிமைக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். நாங்கள் இந்த பூமியிலே இருக்கிறோம். உங்களுடைய சிந்தையிலிருந்து எங்களை நீர் இந்த உலகத்திலே மாம்சத்திலே கொண்டு வந்திருக்கிறீர். எங்களுக்கு ஒரு லைஃப் நீர் கொடுத்துருக்கிறீர். உம்முடைய வார்த்தையானது எங்கள் வாழ்க்கையிலே வந்து எங்களை சந்தித்தது. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று நியூ பேர்த் அடைந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆகும்படியான சுவாக்கியத்தை தந்ததுக்காக சோற்றோம். இப்பொழுது இந்த மாயான உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம், நிலையற்ற உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உலகமானது மிக மோசமான நிலையில் போனாலும் அதன் மத்தியிலும் ஆண்டவரே நீர் இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தினதுக்காக சோற்றோம். இந்த வெளிப்பாடுகளை கொடுத்திருப்பதுக்காக சோற்றோம். உம்முடைய சிந்தையை வெளிப்படுத்தியிருக்கிறீர். அது எங்களுக்கு ஆறுதலை தருகிறது, அது எங்களுக்கு பலத்தை தருகிறது, சாத்தானை ஜெயிப்பதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் அது எங்களை மேற்கொள்ள மாட்டாது. சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் நீர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறவராயிருக்கிறீ, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறீ, நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறீ. யோசுவாவுக்கு ஆண்டவரே சேனையின் அதிபதியாக வந்த கர்த்தர், அதே கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே நீர் வந்திருக்கிறீர், எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களை ஆண்டவரே அந்த ராப்சருக்கு ஆயத்தப்படுத்துகிறீர். எங்களுக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறீர், அதிக ஆண்டவரே வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். அதெல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் கிளைம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அதற்கு ஜெபமானது அவசியமாக இருக்கிறது, உபாச ஜபம் அவசியமாக இருக்கிறது. நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய ஆகாரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு, எங்களுடைய சொந்த வீடு, எங்கள் சொந்த வேலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, சில மணி நேரங்கள் நம்முடைய பாதத்திலே காத்திருந்து உபாசித்து ஜெபிக்கும்படியாக எங்களை அழைத்ததுக்காக சோத்துறோம். உங்களுடைய சமூகத்திலே எங்களை கூட்டு சேர்த்ததுக்காக சோத்துறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர், ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறீர். உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுவனுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர், மிக சமீபமாக இருக்கிறீர். எங்களுடைய ஜபங்கள் ஆண்டவரே வீணாக போவதில்லை, நிச்சயமாகவே அதுக்கு பதில் உண்டு. பரலோகத்திலிருந்து நீர் ஒத்தாசை அனுப்ப போகிறதுக்காக சோத்திரம். இம்மட்டும் உபாசித்து ஜபிக்க உதவி செய்திருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் கடைசி வரைக்கும் உபாச ஜபத்தை விடாதபடி செய்வதற்கு எங்களுக்கு பலத்தை தாரும், கிருபையத்தாரும், வாஞ்சியத்தாரும். வாஞ்சியோடு வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். கர்த்தரை தேடும் பொழுது எங்களுக்கு பலன் உண்டு, அது வீணாக போகாது. தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் கர்த்தருக்குள் படுகிற எல்லா பிரயாசங்களுக்கும் நீர் இம்மையிலும் அருமையிலும் பலன் அளிக்கிறவராயிருப்பதற்காக சோத்திரம். வாஞ்சியோடு வந்திருக்கிற அனைவரை ஆசீர்வதியும். இன்னும் தாமைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. சிறிது நேரம் நாங்கள் வேத வாக்கியங்களை தியானித்து ஜபத்துக்குள்ளாக போகும் பொழுது எங்களை ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவியினாலும் கிருபையின் ஆவியினாலும் நிரப்புவீராக. நாங்கள் ஆவியிலே ஜபிக்க, கருத்தோடு ஜபிக்க உதவி செய்யும். ஜபத்துக்கு தடையாக இருக்கிற சாத்தானுடைய கிரிகளை அப்புறப்படுத்தும். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னி இரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரிப்பீராக. கர்த்தாவே, தியானிக்க போகிற வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபாச ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கலாம்.
கல்தேருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேர்வின் புத்திரனான தரியு ராஜபான பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே தானியலாகிய நான் எருசலேமின் பாழ்படிக்கல்கள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி.
சரி, போதும். இந்த தானியல் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் நம்ம வரும் பொழுது ஜபத்தை குறித்து வாசிக்கிறோம். டேனியல்ஸ் ப்ரேயர், தலைப்பு வந்து டேனியல்ஸ் ப்ரேயர், தானியலுடைய ஜபம். 9ஆம் அதிகாரமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தானியல் புஸ்தகம் ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம். தானியலுடைய ஜபம் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவன் எவ்விதமாக உபாசித்து ஜெபமணினான், கர்த்தர் அவனுக்கு இறங்கி வந்து எப்படி பதில் அளித்தார் என்பதை 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த 9ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலே அவன் எவ்வளவுமாக ஊக்கமாக ஜெபம் பண்ணினான், பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணினான் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது காபிரியேல் தூதன் இறங்கி வருகிறார். அவனுக்கு 70 வீக்ஸ் ஆஃப் டேனியல் அங்கே கொடுக்கிறார், அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் என்ன, அவங்களுடைய ஃபியூச்சர் கிங்டம் என்ன என்பதையும், அந்த ஹோல் மிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் ஜனங்களுடைய முழு ரகசியத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால் அவனுடைய ஜபமானது வீணாக போகவில்லை. அவனுடைய உபாச ஜபத்துக்கு பதில் கிடைத்தது. அதே போல் நம்ம உபாசித்து ஜபிக்கிறோம். அவனுடைய டேன் முடிஞ்சு விட்டது. அவன் உலகத்தில் வாழ்ந்து அவன் தன்னுடைய ஊழியத்தை செய்து அவன் மகிமைக்குள்ளே பிரவேசித்து விட்டான். ஆனால் நம்ம இப்பொழுது உலகத்தில் வந்திருக்கிறோம். கடலில் தூக்கி போட்டுட்டா போட்டில் இருந்து கடலில் தூக்கி போட்டோன்னு வச்சுக்கிடுமே, நீச்சல் அடித்து நீங்கள் கரை போய் சேரணும். நீங்கள் எப்படினாலும் கரை போய் சேரணும். அதான் இதை வந்து பிறவி பெருங்கடல் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையை குறித்து உலகத்தின் மக்கள் சொல்லுகிறாங்க. ஆனால் திருக்குறளில் விதமாக சொல்லியிருக்கு, உலகத்தின் மக்கள் இது ஒரு பிறவி பெருங்கடல் என்று சொல்லுகிறாங்க. உங்களை தூக்கி போட்டுட்டா நீச்சல் அடிக்க தெரியுதோ தெரியலையோ, நீங்கள் எப்படினாலும் கையை காலை அடித்து நீங்கள் கரை போய் சேர்ந்துட்டீங்கன்னா பழச்சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதே போல் ஆண்டவர் வந்து எட்டானிட்டியில் இருந்து நம்ம டைமுக்குள்ளே கொண்டிருக்கிறார். நம்ம அவருடைய சிந்தையில் எட்டானல் ஆட்ரிபியூட்டாக இருந்தோம், நித்தியமான ஒரு சிந்தையாக இருந்தோம். ஆண்டவர் நம்மை டைமுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ டைமை தாண்டி மறுபடியும் நம்ம எட்டர்னிட்டிக்குள்ளே போகணும். எட்டர்னிட்டி ஒரு சர்க்கிளாக இருக்கிறது என்று பிரதர் பென்கன் சொல்லுகிறார். அதுக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அதில் ஒரு கிராக் விழுந்துருது. அதனால் பாவம், ஆதாம் பாவம் செய்யும் பொழுது அதில் ஒரு கிராக் விழுந்தனால அது வழியாக அவன் கீழே விழுந்துட்டான், அவன் உள்ளே விழுந்துட்டான், டைமுக்குள்ளே விழுந்துட்டான். ஆனால் இதிலிருந்து அவனால் மேலே மறுபடியும் வர முடியுமா, மறுபடியும் எட்டர்னிட்டிக்குள்ளே போக முடியுமா? போக முடியாது. அவனால் பிரயாசப்பட்டாலும் முடியாது. சேத்துல ஒருத்தன் விழுந்துட்டு போனால் அவன் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறான்னா அவனால் வெளியே வர முடியாது. அவன் வெளியே வரணும்னு ட்ரை பண்ணால் இன்னும் ஆழத்துக்குள்ளே தான் போவான். மேலேருந்து யாராவது ஒருத்தர் அவனை தூக்குனா தான் வர முடியும். அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் வந்து அவர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். டைமிலிருந்து எட்டர்னிட்டிக்கு போகிறது எப்படி, இந்த வேர்ல்டிலிருந்து அந்த வேர்ல்டுக்கு போகிறது எது அப்படிங்க வழியை உண்டு பண்ணார். அதான் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் வந்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக அந்த இரத்தத்தின் மூலமாக அவர் வழியை உண்டு பண்ணினார். நல்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட்டாக இருந்தாலும் நியூ டெஸ்டமெண்ட்டாக இருந்தாலும் எல்லாம் பிளட் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அங்கே ஆடு மாடுகளின் இரத்தம், இங்கே இயேசுவின் இரத்தம். ஆடு மாடுகளின் இரத்தமானது ஒரு சப்ஸ்டிடியூட்டாக கொடுக்கப்பட்டது. இது பெர்ஃபெக்ட் பிளட்டாக இருக்கிறது, நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறதா இருக்குது. ஆமீன். அதனால் நம்ம எட்டர்னிட்டிக்கு போகிறோம். அதனால் எல்லோரும் செய்தி செய்திம்பாங்க, தீர்க்கதரிசி தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்கிறேன். ஏன்னா அந்த மெசேஜ் பீப்புளோட பழகி பார்க்கும் பொழுது எனக்கு அது தெரியுது. அவங்களுடைய தாட்ஸ் என்னென்னா, நம்ம மெசேஜில் வந்துட்டோம், அதனால் நம்ம பரலோ ராஜ்யம் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சத்தியத்தை குறித்து விளக்கமும் தெரியாது, அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பும் அவங்களுக்கு அவ்வளோ தூரம் கிடையாது. அப்படி இல்லாமலே நம்ம வந்து எட்டர்னிட்டிக்கு போயிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு மெசேஜ் என்னன்னு தெரியணும். அது ஒரு பிரதர் சொல்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் வந்து சர்ச்சில் பேசுகிற மாதிரி ரொம்ப ரொம்ப இதாக கெத்தாக பேசிட்டீங்க அப்படிங்கிறார். நீங்கள் வந்து அங்கே சபையில் தான் அப்படி ரொம்ப இதாக அழுத்தம் திருத்தமாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க, அதே மாதிரி பேசிட்டீங்க. நான் சொன்னேன், எல்லாருமே நீங்கள் பிரிவேட்ஸ் தான், வந்திருக்கிற அத்தனை பேருமே எல்லோரும் மெசேஜ் பிரிவேட்ஸ் தான். இந்த சான்ஸை விட்டால் எனக்கு வேறு சான்ஸ் கிடைக்காத, உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறதுக்கு இந்த சான்ஸ். அதனால் நான் சத்தியத்தை சொன்னேன், சத்தியத்தை ரொம்ப உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பாஸ்டர்ஸ் எல்லாமே பாலிஷாக பிரசங்கம் பண்ணுவாங்க. ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக பாலிஷாக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்ய முடியாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் முழு நிச்சயத்தோடு தான் நம்ம பிரசங்கம் பண்ண முடியும். அது நம்முடைய பாணி, அது நம்முடைய வே ஆஃப் ப்ரீச்சிங். அதுதான் அப்படிதான் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய வேதத்தை கொண்டு சிச்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் எல்லாத்தையுமே உறுதியாக சொல்லணும், முழு நிச்சயத்தோடு ஒரு பிரசங்கத்தை பண்ணணும். அதை வள வள கொலகுலன்னு சொல்லிட்டு ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக பிரசங்கம் பண்ணக்கூடாது. சத்தியத்தை சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். அதுக்காக தான் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கே டேனியல் பாபிலோனில் இருக்கிறான், அவன் வார்த்தைக்காக உறுதியாக நிற்கிறான். அவனுடைய லைஃப் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அந்த டேனியல் புஸ்தகம் ரொம்ப அருமையான புஸ்தகம். இங்கே 9 வரும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் அவனுக்கு ஊற்றுகிறார். அவனை ஜப ஆவியினால நிரப்பி ஜபிப்பதற்கு வழி நடத்துகிறார். அவங்க ஜபிக்க வேண்டுமென்றால் முதலாவது பைபிள் படிக்க வேண்டும். பைபிள் படிக்காம நம்ம ஜபத்தில் போவோம் என்றால் அந்த ஜபமானது அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது. அதனால் அந்த ஜபம் வந்து அவனுக்கு அந்த மூடில் வரணும், ஜப சிந்தையில் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னதாக பைபிள் படிக்க வேண்டும். அதை தான் இங்கே தானியேல் செய்கிறான். 9:1 வாசிக்கலாம்.
கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தான் ஆகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜபாரம் பண்ணுகிற 1 தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன்.
முதலாவது அவன் பைபிள் படிக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவன் கையில இருக்கு. அதனால் முதல்ல அவன் பைபிள் படித்து அதுக்கு பிறகு ஜபத்துக்கு போகிறான். அதுதான் பிரதர் பென்கன் சொல்கிறார், ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. பைபிளை படித்து ஜபம் பண்ணிவிட்டு பைபிள் படிங்க அப்படின்னு சொல்லலை பிரதர் பென்கன். முதல்ல ரீட் த பைபிள் அண்ட் ப்ரேங்கிறார். நம்ம ஒரு அதிகாரத்தை நீதிமொழிகள் அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அதிகாரத்தை நம்ம படிச்சுக்கிடலாம், ஜபிக்கலாம், ஒரு ஷார்ட் ப்ரேயர் பண்ணலாம். அதுக்கு பிறகு பைபிளை வந்து ஒரு சின்சியராக 1 படிக்கணும். ஒருவேளை உங்களால் அதை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் பாஸ்டர் அதை செய்யணும். 1 குறைஞ்சி மனப்பூர்வமாக படிக்கணும். நேரம் ஆகுதுன்னு நினைக்காம சின்சியராக உட்காந்து படிக்கணும். நம்முடைய முழு மனசையும் அதில் செலுத்தி படிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். பின்பு அதை கொண்டுட்டு வந்து ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம். ஒரு பாஸ்டர் ஜெபிக்கணும், நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஒன்றாவதுனா ஒரு பாஸ்டருக்கு அது அவர் மேலே விழுந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கு. அதனால் அது சின்சியராக ஜெபிக்கணும். இங்கே தானியில் அதுதான் செய்கிறோம், சின்சியராக பைபிள் படிக்கிறான், சின்சியராக ஜெபமாட்டான். அந்த பைபிள் படிக்கும் பொழுது அவனுக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர் வருது. அந்த பைபிள் படிக்கலைன்னா அவன் மாம்சத்தில் ஜெபம் பண்ணுவான். மாம்சத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அது வந்து என்ன செய்யாதுன்னா ஜெபம் வந்து ஈஸியாக அது போகாது, அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஜெபம் பண்ணுவது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அந்த பைபிள் படித்த பிறகு அவனுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வருகிறது, அவனுக்கு அனாய்டிங் வருகிறது. அவன் வந்து என்ன செய்யுது, ஜெபத்தை வந்து ஈஸியாக பண்ண முடியும். ரொம்ப ஜெபம் வந்து ஓடும், மூடு ஓடும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பு வரும். ஜெபம் பண்ண சொல்ல யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, முதல்லருந்து கடைசி வரைக்கும் யாரும் வந்து உங்களை யாராக கூப்பிடுறாங்கன்னு சொல்லக்கூடாது. நான் அப்படி தான் எதிர்பார்ப்பேன், யாரும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த ப்ரேயர் வர 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 உச்சகட்டத்துக்கு போகும். அப்படி போக சொல்ல யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா, என்னை பார்க்க வந்துட்டா போச்சு. அப்படி வராமல் போகிறத நான் எதிர்பார்ப்பேன். அதே போல் ஜபம் வந்து வர 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 ஸ்பிரிட்டில் போகணும். முதல்ல ரீட் த பைபிள் அட்லீஸ்ட் 1 hour. இது ஒரு பாஸ்டருக்கு, உங்களுக்கு ஒரு வேளை அவ்வளோ செய்ய முடியுமாங்கிறது எனக்கு தெரியல, செஞ்சால் நல்லது. ஒரு பாஸ்டர் வந்து அவருக்கு முழு வேலையுமே ஊழியம் தானே, அவர் பைபிள் படிக்கிறது ஜபிக்கிறது தான் அவருக்கு மெயின் ஊழியம். அதனால் அவர் வந்து அவ்விதமாக ஜெபிக்கணும். இங்கே தானியல் அவன் ஒரு முக்கியமான போஸ்டில் இருக்கான், ஆனாலும் அவன் அவ்விதமாக செய்கிறான். இப்பொழுது அவனுக்கு ஜெபம் வந்து ஈஸியாக இருக்குது, அவனுக்கு விண்ணப்பத்தின் ஆவி வருகிறது, அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர் வருகிறது, சின்சியராக ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும் பொழுது His prayer brought Gabriel from heaven. அவனுடைய ஜபம் வந்து கேப்ரியலை இறங்க வைத்தது. அவன் வந்து இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி போக வேண்டும் என்று ஜபிக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறோம், அவனுக்கு அந்த ஹோல் மிஸ்ட்ரி இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தானே, கடைசி வரைக்கும் அவங்க முடிவு என்ன, அவங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அவனுடைய முடிவு என்னங்கிறத கம்ப்ளீட் ஹோல் ரெவலேஷனை கொடுத்துட்டார். அதுதான் அவனுடைய ஜபத்தினால வந்த அந்த எஃபெக்ட், அதுதான். அதே போல நீங்கள் சின்சியராக ஜபிச்சிங்கன்னா கத்தர் இறங்கி வருவார். அமேன். அங்கே கேப்ரியல் இறங்கி வந்தார். அந்த கத்தர் அதே போல நம்முடைய ஜபத்துக்கு வந்து கத்தர் இறங்கி வந்து உங்கள் லைஃப் மிஸ்ட்ரி எல்லாத்தையும் சொல்லிடுவார். கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் ஆண்டவர் உங்களை குறித்து வெளிப்பாடு கொடுத்துருவார். இதுதான் அவனுக்கு கிடைச்சது. இதுதான் இந்த 9 chapter இருக்க சாராம்சம். அதுதான் முதல்ல ரீட் த பைபிள், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிக்கிறான். வாசிக்கும் பொழுது 70 years இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி போவாங்கங்கிறத அவன் பார்க்குறான். இப்பொழுது 68 years ஆகிவிட்டது. யார் இப்பொழுது தரியு ராஜாவாக இருக்கிறான், நேபுகாத்நேச்சார் இல்லை, அந்த பாபிலோனிய கிங்டம் முடிவு ஏற்பட்டு இப்போ தரியு கிங்டம் வந்திருக்குது. மேதியனாகிய தரியு ஆளுகை செய்கிறான். அதில் வந்து ராஜபாரம் பண்ணுகிற 1st year அந்த 1st year அவன் ஜபிக்கிறான். ஒரு கிங்டம் அழிஞ்சு போய் இன்னொரு கிங்டம் வந்துட்டு, ஒரு கிங்டம் வந்து அங்கே அது இன்னொரு கிங்டம் வந்து அந்த கிங்டத்தை ஜெயிச்சுட்டு இப்போ தானியல் அந்த கிங்டத்துலேயும் இருக்கான், இந்த கிங்டத்துலேயும் இருக்கிறான். தானியல் வந்து எருசலேமிலிருந்து கேப்டிவாக அவன் பாபிலோனுக்கு போயிருக்கிறான். இப்போ 68 years ஆகிவிட்டது. அது அந்த கேப்டிவிட்டி அந்த சிறையிருப்பின் காலமானது முடியறதுக்கு இன்னும் 2 இயர்ஸ் இருக்கிறது. இவனுக்கு ஆண்டவர் வந்து அவனுக்கு ஆத்ம பாரத்தை கொடுக்கிறார். அந்த ஆத்ம பாரம் எப்படி வருது? அந்த புஸ்தகத்தை வாசிப்பதினாலே. இல்லை எரேமியா என்ன சொல்லுகிறான்? அங்கே எரேமியா 25:10 வாசிக்கலாம்.
மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் இயந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவளிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள்.
சாரி 25:11. அதனால இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகள் 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 இயர்ஸ் வந்து எருசலேமிலிருந்து அங்க பாபிலோனுக்கு கைதிகளாக கொண்டு போவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதுக்கு பிறகு 29:10 வாசிக்கலாம்.
பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று.
பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி 70 வருஷத்துக்கு பிறகு அவங்க பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு வருவார்கள். இதை அவன் படிக்கிறான். இந்த எரேமியா புஸ்தகத்தில் படித்த உடனே அவனை ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவர் அவனை ஏவுகிறார். இப்பொழுது உபாசத்திலையும் ஜெபத்திலும் அவன் காத்திருக்கிறான். அதை புஸ்தங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை செபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கிறேன். தானியேல் 9:3 வாசிக்கிறேன். பைபிள் படித்த உடனே அவனுக்கு ஜபம் வருகிறது. நம்ம வந்து பைபிள் படிக்காம வந்து ஜபம் பண்ணோம்னா அந்த ஜபம் வந்து நல்லா வராது. ஆனால் பைபிள் படித்த உடனே நமக்கு அதில் இருக்க சில காரியங்கள் நம்ம கூட பேசும். அந்த சிந்தையோடு வந்து ஜெபம் பண்ணால் ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அல்லது பல நினைவுகள் வந்து சில நேரத்தில் தூக்கமும் வந்து நம்ம ஜெபத்தை வந்து கெடுத்து போடும். நமக்கு தேவனுடைய சிந்தை இருக்காது. இவன் பைபிள் படிக்கிறான், அந்த வசனத்தெல்லாம் பார்க்கிறான், இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். என்ன ஜபம்? உபாச ஜபம். தன்னுடைய ஆகாரத்தையும் தன்னுடைய சொந்த வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஜபத்தில் காத்திருப்பது. பொதுவாக இந்த மெசேஜ் பீப்புளை நான் பார்க்கும் பொழுது 28 வருஷமாக மெசேஜ் பீப்புளோடு ஐக்கியப்பட்டிருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. 1985 2013 வரைக்கும் இந்த சென்னையில் இருக்க எல்லா பாஸ்டரும் எனக்கு தெரியும். நிறைய மேரேஜை அதை நான் சாலமனைஸ் பண்ணியிருக்கேன். எல்லா பாஸ்டரோடும் பழகியிருக்கிறேன். அதனால் 28 வருஷமாக 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எல்லாருக்கூடையும் நான் மிங்கிள் ஆகியிருக்கிறேன். 2013 நான் செப்பரேஷன் ஆயிட்டேன். அதுக்கு பிறகு அவங்க கூட அதிகமாக போகிறதில்ல. ஆனால் ஒருத்தர் வந்து கல்யாண கார்டு கொடுத்தாங்க, ஏதாவது ஒரு காரியத்துக்கு வரணும், ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு என்னை வந்து வீட்டில் வந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னா போவேன். நான் அவனுக்கு விரோதமாக பேசியிருந்தாலும் வந்து போவேன். ஏன்னா அது வந்து வார்த்தை நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, மனுஷிகத்தன்மையின்படி போகிறது. ஆனால் அவங்க மீட்டிங்ஸுக்கு போக மாட்டேன், அவங்களுடைய ஊழியத்தில் பங்கு பெற மாட்டேன். அது வேறு, இது வேறு. நான் அப்படி ஒரு பாலிசியை வச்சுருக்கிறேன். நம்மளை வந்து ஒருத்தர் வீட்டில் வந்து கூப்பிடும் பொழுது நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு இதில் நான் இப்போ அந்த மாதிரி பாலிசியில் போயிட்டுருக்கிறேன். அதனால் அருமையானே நம்ம வந்து எல்லார்ட்டையும் பழகி பார்க்கும் பொழுது இவங்களுக்கெல்லாம் ஜபம் குறைவாக இருக்கு. நான் பெந்தகோசிலிருந்து வந்திருக்கிறேன். அதனால் 1974 1985 வரைக்கும் பெந்தகோசில், அந்த பெந்தகோசிலையும் எல்லா இடமும் சுற்றிட்டேன். இந்த சென்னை பண்ணத்தில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். எல்லா டினாமினேஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன். எல்லா டினாமினேஷன் பாஸ்டர்ஸ் மீட்டிங், எல்லா ஸ்பெஷல் மீட்டிங்கும் போயிட்டு வந்ததில் அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்ட காரியம் என்ன வந்தாலும் அவங்கெல்லாம் நிறைய ஜோம் பண்ணாங்க அந்த நேரத்தில். இப்போ எப்படின்னு தெரில, அந்த நேரத்தில் எல்லோரும் நல்லா ஜோம் பண்ணாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்ததுனால எனக்கு அந்த ஜபம் பண்ணதனுடைய முக்கியத்துவம் தெரியுது. இவங்களுக்கு வந்து இந்த புக்கை படிச்சு 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 இதனால எப்போ போனாலும் புக்கை படிக்கிறதுனால இங்கே உங்களுக்கு ஒரு புக்கு கிடைச்சிட்டு அவங்களுக்கு புக்கு இல்லை, அதனால அவங்களுக்கு பைபிள் தான் இருக்குது. இதனால அவங்க பைபிள் படித்து ஜோம் பண்ணாங்க, அந்த இதில் இருந்து எனக்கு வந்திருக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவி வந்திருக்கு. இவங்க வந்து புக்கை மட்டும் படித்து படித்து பாக்கெட்டில் வச்சுக்கிடுவாங்க, எங்கே போனாலும் புக்கை படிப்பாங்க, ஜபம் கிடையாது. ஜபம் பண்ணுற மெத்தடு உங்களுக்கு தெரியாது. அதனால் நம்ம பீப்புள் வந்து சில நேரங்களில் பார்த்தா பெந்தகோசல் பீப்புளோட ஒஸ்டாக இருப்பாங்க இந்த மெசேஜில் இருக்கவங்க. ஏன்னா காரணம் அவங்க வாழ்க்கையில் போதுமான ஜபம் கிடையாது, அந்த சபையிலையும் போதுமான ஜபம் கிடையாது, ஜபிக்கிற மெத்தடு அவங்களுக்கு தெரியாது. நான் இதை வந்து பெந்தகோசலேருந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் சிஎஸ்ஐலேருந்து பெந்தகோஸ் கொண்டு வந்து பெந்தகோஸ்லேருந்து இந்த மெசேஜுக்கு வருவதுனால, பார்ட் பேட்லேருந்து ஃபுல்னஸ் ஆஃப் பேட் வருவதனால எல்லா நல்ல காரியங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே தானியல் வந்து ஜபிக்கிற ஒரு மனுஷன், சிறு வயதுலேருந்து ஜபிக்கிற ஒரு மனுஷன். அதனால் அவன் ஜபத்தை தன் அனுபவத்தில் அவன் கற்றுக்கொண்டிருந்தான். இவன் வந்து என்னச்சான், ஜபிக்கிறான், இன்னும் 2 வருஷம்தான் இருக்குது, ஆத்ம பாரம் அவனுக்கு அதிகமாகிவிட்டது. எருசலேமிலிருந்து பாபிலோனில் வந்திருக்கிறோம், திருப்பி நம்ம எருசலேமுக்கு போகணும். வி கேம் ஃப்ரம் காட், வி கோ பேக் டு காட். நம்ம தேவனிலேருந்து வந்திருக்கோம், எட்டர்னிட்டிலேருந்து டைமிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார், இப்போ நம்ம திருப்பி எட்டர்னிட்டிக்கு போகணும். அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். நீங்கள் எட்டர்னிட்டிக்கு போகலன்னா கீழே பாதாளத்துக்கு போகணும். நல்லா 2 பிளேஸ் தான் இருக்குது. இங்கே இருந்து நீங்கள் அங்கே போனோம், அதுக்கு தான் இந்த மெசேஜ். ஏன் சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு வான்னு ஒருத்தர் சொல்கிறோம், அவங்க மேலே உள்ள அன்புனால தான் சொல்கிறோம். இவங்க எட்டர்னிட்டியே இழந்து போகக்கூடாது. ஒருவேளை நான் நிறைய ஆத்மாவை ஒருவேளை ஆதாயம் பண்ணட்டா கூட, அதனால் வந்து ஆண்டவர் சித்தாது. கொஞ்சம் பேரை தான் என்னால் ஆதாயம் பண்ண முடிஞ்சாலும் நான் வந்து ராப்சரில் முதல்ல போகணும், நான் எட்டர்னிட்டிக்குள்ளே போகணும். அதுதான் முக்கியம். என்னுடைய ஊழியத்தை விட என் ஆத்மா தான் ஆண்டவருக்கு முக்கியம். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறா, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தையே அவன் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்தாலும் அவன் ஆத்மா நஷ்டப்படுத்தினா என்ன? அதெல்லாம் இப்போ எல்லாம் ஊழியம் ஊழியம் ஊழியங்காங்க, எல்லாரும் பாஸ்டர் பாஸ்டர்னு அவங்க 4 பேரை வச்சுக்கிட்டு சர்ச்சு நடத்த பார்க்குறாங்க. அவங்க ஆத்மா நஷ்டப்படுத்தினா என்ன பிரயோஜனம்? எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணியும் அவங்க ஆத்மாவை லூஸ் பண்ணிட்டா என்ன பிரயோஜனம்? ஆனால் பைபிள் ரூல்ஸ் எப்படின்னா, முதலாவது ஒரு பாஸ்டர் தன்னுடைய ஆத்மா ஆதாயம் பண்ணால் தான் மற்றவங்க ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியும். அவன் ஆத்மாவை ஆதாயம் பண்ண அவனால் முடியலன்னா மற்ற எந்த ஆத்மாவையும் ஆதாயம் பண்ண முடியாது. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை சிறப்படுத்து. அவன் பேதருக்கு சொல்கிறார், முதலாவது நீ சரியாக வந்தால் தான் செய்ய முடியும். அதே போல் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அவர் பூரணரான பின்பு தான் நம்மளை பூரணப்படுத்த முடியும். அவர் பூரணாகாமல் நம்மளை பூரணப்படுத்த முடியாது. ஒரு பாஸ்டர் பெர்ஃபெக்ஷன் அடையாமல் ஜனங்களை பெர்ஃபெக்ஷனுக்கு வழி நடத்த முடியாது. அதுக்கு எல்லாத்துக்குமே சிம்பிள் ரூல்ஸ் வந்து ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. இதோ தானியல் அதுதான் செய்கிறோம், ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. முதல் 2 வசனத்தில் அவர் ரீட் த பைபிளை பற்றி சொல்லியிருக்குது, 3வது வசனத்தில் அவன் ஜபத்தில் இறங்குறான். அப்படி ஜபத்தில் இறங்கும் பொழுது என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய பாவத்தையும் ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கை செய்கிறான். முதலாவது பாவ அறிக்கை. ஜபத்தில் என்ன காரியங்கள்லாம் இருக்குன்னா, ஒரு மாடல் ப்ரேயர். டேனியல் ஒரு மாடல் ப்ரேயர் பண்ணுகிறான். ஏசு கிறிஸ்து ஒரு மாடல் ப்ரேயரை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதை சிஎஸ்காரங்க அதை வந்து கிளிப்பிள்ளை சொன்ன மாதிரி பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க. அர்த்தம் தெரியாமல் சொல்லுவாங்க, உணராமல் சொல்லுவாங்க. அது ஒரு மாடல் ப்ரேயர். அதே போல் இவனுடைய ஜபத்தில் என்னென்னா, பாவ அறிக்கை செய்வது ரொம்ப இம்பார்ட்டண்ட் காரியம். 2வதாக தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவது. 3வது, உங்களுடைய ரிக்வஸ்ட், உங்களுடைய தேவை என்னவோ அதை சொல்லுவது, உங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவது. இது ஜபத்தில் இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு காரியம் இல்லைன்னா அந்த ஜபம் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் ப்ரேயருக்கு நல்ல ஒரு நல்ல ஜபம் இல்லை. எல்லாமே வேணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பாவ அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியம். பசுத்த பவுல் சொல்லுகிறார் ஐ டை டெய்லி என்று சொல்லுகிறார். ஒன்று வந்து 15:31 வாசிக்கிறோம், நான் தினம் அனுதினமும் சாகிறேன். அப்படின்னா உலகத்துக்கு மரிப்பது, டெய்லி பாவ அறிக்கை செய்வது. இது ஒருத்தர் செஞ்சான்னா அவனுடைய ஜபத்துக்கு தடை இருக்காது. அந்த ஜபம் வந்து தடை இல்லாமல் ஆண்டவர்கிட்ட போய் சேரும். நீங்கள் உங்கள் தவறை எவ்வளோ அறிக்கை செய்கிறீங்களோ அவ்வளோ பரிசுத்தமாவீங்க. நீங்கள் எவ்வளோ தவறை அறிக்கை செய்யாமல் இருக்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் புத்தி மாறாது. உங்கள் புத்தி மாறணும், நீங்கள் அந்த இமேஜ் ஆஃப் த வேர்டாக மாறணும் அப்படின்னா உங்களுடைய குறைகளை கண்டுபிடிச்சி நீங்கள் அறிக்கை செய்வது தான். எவ்வளோ அறிக்கை செய்ய, ஒவ்வொரு நாளும் நம்ம கமிட் மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது கத்தரை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம், நம்மளை மகிமைப்படுத்தி அல்லது தேவையில்லாத வார்த்தையை பேசியிருக்கலாம். இன்னும் ஒரு நாள் நம்ம பைபிள் படிக்காமல் இருக்கலாம், நாள் ஜெபிக்காமல் இருக்கலாம், நேரத்தை வீணாக்கி இருக்கலாம். நம்ம அவிசுவாசியோடு சேர்ந்து அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கலாம். எவ்வளோ காரியம் இருக்குது உங்களுக்கு தான் தெரியும், அவங்கவுங்களுக்கு அது தெரியும். டெய்லி நம்ம கமிட் மிஸ்டேக். அதனால்தான் ஐ டை டெய்லி என்று அவன் சொல்லுகிறான். அதெல்லாம் அறிக்கை செய்ய செய்ய நீங்கள் வந்து பரிசுத்தமாவீங்க. உங்களுடைய நேச்சர் வந்து தப்பாக இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாத நேச்சர், பைபிள் வார்த்தைக்கு விரோதமான நேச்சர் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்யணும். நான் செய்கிறேன், நான் தினமும் செய்கிறேன். அது நீங்கள் செய்கிறீங்களா செய்யலாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்படி செஞ்சாதான் இங்கே தானியேல் எவ்வளோ பெரிய பரிசுத்தமான், தானியலை போல நான் அவ்வளோ பரிசுத்தவன் கிடையாது. தானியல் பட்ட பிரயாசத்தை நான் படலை. தானியனுக்கு ஆண்டவர் கொடுத்த அனாய்ச்சிங், அவனுக்கு கொடுத்த கிரேஸ்லாம் ரொம்ப அதிகம், அவனுக்கு கொடுத்த நாலேஜ் எல்லாமே ரொம்ப அதிகம். அதோடு கூட என் லைஃப்பை கம்பேர் பண்ண முடியாது. அவன் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான், அவனே தவறை அறிக்கை செய்கிறான். அவனே தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்து அவன் ஜெபிக்கிறான். 5 வாசிக்கலாம்,
என் தேவ்
9
நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம்.
இதோ நாங்கள் பாவம் செய்து உம்முடைய கற்பனைகளுக்கு விரோதமாக நடந்து உம்மை விட்டு அகன்று போனோம் அப்படின்னு சொல்லி அவன் தொடர்ந்து அதிக வசனங்கள் எல்லாத்தையும் அவன் சொல்லுகிறான். தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தையும் எல்லாத்தையும் அறிக்கை செய்து அவன் ஜெபிக்கிறத பின்னால் இருக்க வசனத்தில் தொடர்ந்து நம்ம 7, 8, 9 வரைக்கும் வாசிக்கணும். நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம், ஆனாலும் ஆண்டவரே உம்மிடத்தில் இரக்கம் உண்டு, நாங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினோம், உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், அதனால் எல்லா சாபமும் வந்திருக்கிறது அப்படின்னு அவன் சொல்கிறோம். நாங்கள் அவ்விதமாக பாவம் செய்ததுனால எங்கள் பாபிலோனில் வந்து எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அல்லது நாங்கள் பாபிலோனுக்கு வந்திருக்க மாட்டோம். நாங்கள் இப்படி பாவம் செய்தனால எங்கள் லைஃப் வந்து இங்கே வந்து முடிஞ்சிச்சு, இப்பொழுது நாங்கள் பாபிலோனில் இருக்கிறோம். காரணம் வந்து எங்களுடைய தவறு தானே ஒழிய உம்மிடத்தில் வந்து நீர் கிருபையும் உடன்படிக்கையும் காக்கிற தேவன், உம்மிடத்தில் அதிக இரக்கம் உண்டு, ஆனால் நாங்கள் பாவம் செய்தோம், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனோம்.
அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசே நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன.
தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவன் பாவ அறிக்கை நிறைய பண்றான். தன்னை வந்து அந்த ஜனங்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு, தன்னை ஒருவனாக அந்த ஜனங்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு தன் பாவத்தையும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கை செய்து எங்களுக்கு நீதியான தண்டனை வந்திருக்கு. அதனால தான் நாங்கள் பாபிலோனில் இருக்கிறோம், நாங்கள் எருசலேமில் இருக்க வேண்டும், ஆனால் நாங்கள் பாபிலோனில் இருக்கிறோம். நம்ம எல்லோரும் ஏதேனில் பிறந்திருக்க வேண்டும், ஆனால் ஆதாயவாள் பாவம் செய்ததுனால நம்ம ஏதேனுக்கு வெளியே பிறந்திருக்கிறோம். இப்போ மறுபடி ஏதேனுக்குள்ள போறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். எத்தனை பேர் ஆசைப்படுறோம்? ஆமீன். ஆண்டவர் நான் ஏதேன கொண்டு வருவேங்கிறார். நேற்று ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அஞ்ஞான மார்க்கத்தில் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் கிடையாது. அவங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் சொன்னேன், இந்த மூணு காரியம் தான் சொன்னேன், ஆடம் ஈவ் ஏடன், இந்த மூணில் தான் சத்தியமே இருக்கு. அதான் பாவம் செய்தான், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், அதனால் ஏதேனை இழந்து போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் ரெண்டாம் மதமாக வந்து கல்வாரியிலே ரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். சபை ஏவாளாக இருக்கிறது, அவளை வந்து ஆண்டவர் மீட்டுக் கொள்கிறார். ஆண்டவர் வந்து கடைசியில் நம்மளை ஏதேனுக்கு கொண்டு செல்வார். உலகம் வந்து ஏதேன் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு வெளியே வந்துட்டோம், காரணம் பாவத்தினால். இப்போ இந்த பாவம் நிவர்த்தி ஆகும் பொழுது மறுபடியும் ஏதேனுக்கு போகும். தேவனுடைய ராஜ்யம் உலகத்தில் சாபிக்கப்படும். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அழித்து தேவனுடைய ராஜ்யம் சாபிக்கப்படும். மேலே போனால் தான் இங்கே வர முடியும், மேலே போகாமல் இந்த மில்லினியம் வர முடியாது. ராப்சரில் பங்கு பெற்றால் அதுக்கு பிறகு நம்ம மில்லினியத்துக்கு வரப்போகிறோம். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் சாபிக்கப்படும், எல்லா ராஜ்யங்களும் அழிஞ்சு போகும். இவ்வளோ ஃபஸ்ட் வேர்ல்டு வார் வந்திருக்கு, தேர்ட் வேர்ல்டு வார், ரெண்டாம் வேர்ல்டு வார் வந்திருக்கு, மூன்றாம் உலக யுத்தத்தில் எல்லாமே அழிஞ்சு போகும். இப்பொழுது அந்த நேரத்தில் இருக்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை பின்பற்றும் பொழுது நீங்கள் வந்து அவருடைய ராஜ்யத்தில் வர முடியும் அப்படி சொல்லும் பொழுது அந்த புருஷ மனைவி ரொம்ப நல்லா கேட்டாங்க. அவங்க ரகசியமாக நம்ம மெசேஜை கேட்டு பிலீவ் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால் பாருங்கள், இந்த செய்தி தான் ஜீவனை கொண்டு வரும். வேறு எந்த செய்தியும் ஜீவனை கொண்டு வர, நமக்கு தான் எல்லா ரகசியமும் தெரியும். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு எல்லா சீக்கிரட்டையும் வெளிப்படுத்திட்டார். அஞ்சு நிமிஷத்துலையும் சத்தியம் சொல்ல முடியும், அஞ்சு மணி நேரமும் சொல்ல முடியும். டேனியலுக்கு எல்லா சீக்ரெட்டும் ரிவீல் பண்ணியிருக்கு. அதனால் அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், ஆண்டவரே நீர் தாமே எங்களை வந்து எகிப்தில் இருந்து இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீர், மோசே மூலமாக கொண்டு வந்தீர். ஏதோ ஆண்டவர் வந்து அவங்களுக்கு நியாயாதிபதிகளை கொடுத்தார், பின்பு ஆண்டவர் அவங்களுக்கு ராஜாக்களை கொடுத்தார். அங்கே தாவீது சாலமோன் அங்கே போன்ற ராஜாக்கள் வந்தார்கள், எசேக்கியா வந்தார், கடைசியாக கர்த்தருடைய பார்வைக்கு செமையாச்சினது ஜோசியா. சாலமோனுடைய மகனுக்கு ஜோசியான்னு பேர் வச்சுருக்காங்க, ரொம்ப அருமையான பேர். அவன் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு செமையானது செய்தான். ஜோசியா காலத்தில் புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டது, புஸ்தகம் ஓப்பன் ஆனது, தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து ஜோசியா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். ஜோசியா ஒரு எழுப்புதலை அந்த காலத்தில் ஏற்படுத்தினான். ஆனால் அவன் ரொம்ப காலமாக வாழ முடியவில்லை. இதோ அவன் வந்து யுத்தத்திலே மாண்டு போனான். அந்த அல்லது அந்த எழுப்புதல் வந்து பற்றி எரிஞ்சிருக்கும். அவன் வந்து அந்த எழுப்புதல் வந்து அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் ஜனங்கள் அதுக்கு பிறகு மனம் திரும்பலை. ஜனங்கள் விக்கிரகாரணைக்கு போனதுனால அவர்கள் வந்து பாபிலோனுக்கு அடிமைகளாக போக வேண்டியதாக வந்தது. சிதேக்கியா ராஜா கடைசி ஆளுகை செய்யும் பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாறலை. ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசும் பொழுது, எரேமியா மூலமாய் பேசும் பொழுது இந்த சிதேக்கியா தன் இதயத்தை கடினப்படுத்தினான். அதனால் நேபுகாத்நேச்சார் வந்து அவர்களை அழித்து கொண்டு போயிட்டான். மொத்தம் 12 கோத்திரம், 10 கோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களை இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறார்கள். 2 கோத்திரம் யூதாவும் பென்னிமீனும் யூதா என்று அழைக்கப்படுகிறாங்க. அதனால் இவங்களுக்கு கேபிட்டல், யூதா கோத்து கேபிட்டல் வந்து ஜெருசலேம், இஸ்ரேலுக்கு கேபிட்டல் வந்து சமாரியா. இந்த சமாரியாவில் தான் ஆகாப் தோன்றுகிறான். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா இஸ்ரேலின் ராஜாக்களை பற்றி அறிய முடியும். 2 4 நீ வாசித்தீங்கன்னா யூதா ராஜ்யத்தை குறித்து வாசிக்க முடியும். ஏற்கனவே அந்த இஸ்ரேல் நாடு அசீரியன் கிங்டம் வந்து அதை அடிமையாக கொண்டு போய்விட்டது. அசீரிய ராஜா அவனுக்கு கேபிட்டல் வந்து நினிவே. அந்த அசீரியன் கிங்டம் வந்து சல்மனாசர் வந்து அவங்கள ஒரு அங்கே வந்து கொண்டு போயிட்டான். ஆனால் யூதா கிங்டம் இருக்கிறது, அது அதுக்கு பிறகு ஒரு 100 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கிறது. இந்த யூதா கிங்டமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது கர்த்தர் வந்து நேபுகாத்நேச்சாரை கொண்டு வந்து அங்கே தேவாலயத்தை இடித்து போட்டு அந்த ஜனங்களை சிறை கைதிகளாக கொண்டு சென்றான், அநேகரை கொன்று போட்டான். எல்லாம் சரித்திரம், எல்லாம் 100% நடந்த சம்பவம். அதை ஃபோர் கிங்டம்ஸில் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால் பாருங்கள், இப்பொழுது இவங்க வந்து பாபிலோனில் போய் இவங்களுடைய முடிவு வந்து பாபிலோன். அதனால் வேத வாக்கியங்களை டேனியல் நல்லா அறிந்திருந்தான். இப்போ கர்த்தருடைய கிருபையினால் நம்ம சர்ச்சில் பைபிள் நிறைய போதிக்கப்பட்டிருக்கு, வேறு சபையில் போதிக்கப்படாத அளவுக்கு இங்கே போதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஆதியாந்தந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் எல்லா விதமான இன்சிடென்ட்டையும் பைபிளில் இருக்கிற சம்பவங்களை எல்லாத்தையும் காண்பித்திருக்கிறேன். உங்களுக்கு பைபிள் நாலேஜ் ஜாஸ்தி இருக்க வேண்டும். இந்த டேனியலுக்கு பைபிள் நாலேஜ் இருக்கிறது. அவன் வந்து அரச குலத்தை சேர்ந்தவன், ராஜ வம்சத்தை சேர்ந்தவன். அதனால் இந்த ராஜாக்கள் எப்படி வந்தாங்க எல்லா நாலேஜும் அவனுக்கு உண்டு. அவன் ஒரு ஆவிக்குரியவன். ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இதயத்திலே அவன் பொருத்தனை பண்ணியிருந்தான். அவ்வளோ சின்சியர் மேன் இவன். இவனுக்கு எல்லா நாலேஜ் இருக்குது, இவனுக்கு உலக ஞானமும் இருக்குது, பாபிலோனிய அந்த பாசையில் குறித்த ஞானமும் இருக்கிறது, இவனுக்கு ஆவிக்குரிய வரங்களும் இருக்கிறது. இவன் வந்து எல்லா நாலேஜ் அண்ட் ஃபெய்த்து ப்ரேயர் எல்லாத்துலேயுமே இவனை குறை சொல்ல முடியாது. நம்பர் ஒன் பிலீவர் இவன், ஏ மேன் ஆஃப் ப்ரேயர். அப்படியாப்பட்டவன் என்ன செய்கிறான், அந்த ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அவன் மனசில் நிறைய இருக்குது. நம்ம மனசில் நிறைய காரியங்கள் இருந்துச்சுன்னா ஜெபிக்க ஒரு மணி நேரம் போதாது, 2 மணி நேரம் ஈஸியாக ஜெபம் பண்ணலாம். நமக்கு நிறைய நம்முடைய இதயத்தில் நிறைய பைபிள் நாலேஜ் இருந்துச்சுன்னா, தீர்க்கதரிசி பற்றி செய்தியை குறித்த வெளிப்பாடும் இந்த பைபிள் நாலேஜ் இருந்தால் ஈஸியாக ஜெபம் பண்ணிக்கிட்டே போகலாம், நேரம் போகிறது தெரியாது. அதே மாதிரி இவன் ஜபத்தில் இருக்கிறான். ஜபத்தில் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறான், எப்படி இந்த இஸ்ரவேல் கிங்டம் உருவாகி அது எப்படி போய் இது வரைக்கும் அது எப்படி போனது, அது எங்கே வந்து முடிஞ்சிருக்குது, பாபிலோனில் வந்து முடிஞ்சிருக்கு, எதனால நாங்கள் செய்த பாவத்தினால அப்படிங்கிறத அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் அவன் சொல்கிறான். அந்த ஜபத்தில் எல்லாத்தையுமே சொல்கிறான். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு அது சரித்திரம். ஆண்டவர் இப்பொழுது நம்ம காலத்துக்கு பார்க்கும் பொழுது எப்படி சபை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது பெந்தகோச நாளில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெந்தகோச நாளில் மேலறையிலே ஸ்டார்ட் ஆகி ஆக்ஸ் ஆஃப் அப்போஸ்டலில் நம்ம வாசிக்கிறோம். இது அப்படி அது எப்படி வந்து எங்கேருந்து முடிஞ்சிட்டு அது மிஸ்ட்ரி பாபிலோனில் வந்து முடிஞ்சு போச்சு. அதே தான், அது ஓல்ட் டெஸ்டமென்ட் ஷேடோ, இது இது சப்ஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் ரியாலிட்டியை பார்க்குறீங்க. அதே தான் ஆண்டு பைபிளை ஆண்டவர் அப்படி எழுதியிருக்கிறார், அவர் மனசில் வச்சு அப்படிலாம் நடக்க வச்சிருக்கிறார். இப்போ இந்த கடைசி காலத்தில் நீங்கள் அதை பாருங்கங்கிறார். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தா போதாது, நம்ம இப்போ இங்கே வந்து அதே மாதிரி காரியம்தான். எப்படி பெந்தகோச நாளில் ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே வந்து கடைசியில் அது பாபிலோனில் வந்து மிஸ்ட்ரி பாபிலோனில் வந்து முடிவடைஞ்சிருக்கு. வெளிப்படுத்தல் 17:5.
மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் நெற்றியில் எழுதியிருக்கு.
மிஸ்ட்ரி பாபிலோன், ரகசியம் மகா பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்று அவள் நெற்றியிலே எழுதப்பட்டது. அதனால் எல்லாமே வந்து எங்கே வந்து முடிஞ்சிட்டு இன்னைக்கு சாபனங்கள் எல்லாமே மிஸ்ட்ரி பாபிலோனில் போய் முடிஞ்சிச்சு. வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சில் போய் முடியுது. அது எல்லாமே பாபிலோனோடு சேருது. ரோமன் கத்தோலிக்க மார்க்கமாக மாறிப்போச்சு. அது அப்போஸ்தல காலத்தில் அது ஸ்டார்ட் ஆகி கிபி 325 வரும் பொழுது கான்ஸ்டன்டைன் காலத்தில் அவங்க வந்து தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக திருத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பென்கான் டாக்மா அண்ட் க்ரீட் அப்படிங்கிறார், கோட்பாடுகளும் பிரமாணங்களும். தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக கோட்பாடுகள் பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டார்கள். திருத்துவம் என்ற கோட்பாடு, திருத்துவம் என்ற பிரமாணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் எல்லா சபையாக இருந்தாலும், அது சிஎஸ்ஐ இருந்தாலும், அது பெந்தகோசையாக இருந்தாலும், அது எந்த பெந்தகோஸ் சபையாக இருந்தாலும், ஏஜி மற்ற எதை எல்லாருமே அந்த கோட்பாடுலாம் இருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவான உபதேசம் திருத்துவம். எல்லாமே திருத்துவத்தில் போய் முடிஞ்சிட்டு பிறகு எல்லாரும் ரோமன் கத்தோலிக்கோட வேர்ல்டு கவுன்சில் சர்ச்சஸ் மூலமாக அங்கே போய் சேர்றாங்க. இதுதான் கடைசியாக அப்படி போய் முடிஞ்சு போச்சு. நாங்கள் பாபிலோனில் வந்திருக்கிறோம். எல்லாம் காரணம் வந்து எங்களுடைய பாவம்தான். ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை விட்டாய் என்று எபேசு சபைக்கு சொல்லப்படுகிறது. பின்பு அது என்னதான் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்துக்கு வருகிறது. பின்பு பீலையாமுடைய உபதேசம் வருகிறது. அதுக்கு பிறகு சர்தை சபை தோன்றுகிறது. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு வந்து செத்தவனாயிருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் சர்தை சபையை பார்த்து சொல்லுகிறார். பின்பு பிலதெல்பியா வரும் பொழுது திறந்த வாசலை உனக்குன்பாக வைத்திருக்கிறேன். இதோ புராட்டஸ்டன்ட் மார்க்கம் உலகமெங்கிலும் அது போனது. இப்போ வந்து லவோடிஷ சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்க உன்னை என் வாயில் நின்று வாந்தி போடும்படி போதான் பெந்தகோச மார்க்கம். யூடியூப்பில் எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்களுடைய மாய்மாலங்கள் அவங்களுடைய தவறான காரியங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிடலாம். இப்போ இங்கே வெந்தகோசம் எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே எனக்கு தெரியும். நான் அங்கே போகாமலே தெரிஞ்சு வச்சுருக்கேன். காரணம் இப்போ ஆன்லைன் மூலமாக எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இந்த மெசேஜ் சர்க்கிளில் அவங்க கூட போகாமலே அவங்க எப்படி ஊழியம் செய்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அவிதமான ஒரு காலம் இது. ஆனால் எல்லாமே நினைஞ்ச சாபனங்கள் அது மிஸ்ட்ரி பாபிலோனில் போய் முடிஞ்சு படைஞ்சு விட்டது. தானியல் அது சொல்லுகிறான். இதை திருத்துவ பிரமாணத்தை அவங்க ஏற்றுக்கொண்ட பின்பு அது வந்து மிஸ்ட்ரி பாபிலோனாக மாறிவிட்டது. இவங்க ஆவிக்குரிய பிரமா பாபிலோனில் வந்து முடிவடைஞ்சிச்சு. அதான் ஆண்டவர் வந்து ஒரு தீக்கு தேசியை கொண்டு வந்து பாபிலோனை விட்டு வெளியே பாருங்க, கம் அவுட் ஆஃப் பாபிலோன். வெளிப்படுத்தல் 18:4 நம்ம சாபனத்தை விட்டு வெளியே வந்திருக்கோம், பாபிலோனை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். எல்லாரும் பாபிலோனில் தான் இருக்கிறாங்க. எல்லா டினாமினேஷனும் இன்னைக்கு பாபிலோன். என்ன பாபிலோன் இது? இது மிஸ்ட்ரி பாபிலோன். அது நேச்சுரல் பாபிலோன், இது மிஸ்ட்ரி பாபிலோன். பழைய ஏற்பாடு அப்படி. அதனால பாபிலோன் வந்தது, அது வந்து அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான். ஒவ்வொரு கிங்டத்தை கைப்பற்றி அதான் பொன்னான தலை. அந்த பொன்னான தலையானது அது வந்து இங்கே அந்தி கிறிஸ்துவின் ஆவி வெள்ளக்குதிரையில் போகும் பொழுது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் அவன் எல்லாத்தையும் டிவோர்டு ஆல் த கிங்டம் எல்லாத்தையும் விழுங்கிட்டு எல்லா ராஜ்யங்களையும் விழுங்கி விட்டது. கடைசியாக அது யூதா ராஜ்யத்தையும் அது விழுங்கி விட்டது. யூதா கிங்டத்தையும் அது விழுங்கி விட்டது. எருசலேம் பால் கடிக்கப்பட்டு போனது. 70 வருஷம் அது பாலாய் கடந்தது. தானியலும் சிறக்கேதியாக போய் அவனும் பாபிலோன்லாம் இருக்கிறான். இப்போ 68 வருஷமாக இருக்கான். தானியலுக்கு ஆயுஷ் நாள் ரொம்ப ஜாஸ்தி அவனுக்கு. கர்த்தருக்கு பயப்படுதால் ஆயுஷ் நாளை பெருக பண்ணின மாதிரி ஆண்டவர் தானியலுக்கு ரொம்ப வாழ்நாளை கொடுத்துருந்தார். 16 வயசில் அவன் வந்து பாபிலோனை எருசலேமை விட்டு போய் இப்போ அங்கே 68 வயசு ஆச்சு, இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். அவன் அப்படி ஜெபம் பண்ணுகிறான், தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுகிறான். அதனால் பொதுவாக வந்து சிலர் வந்து மற்றவங்களுடைய தவறுகளே பார்க்கறது. உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுத்து போட்டுட்டு மற்றவன் கண்ணில் இருக்க திரும்ப பார். இவங்க லைஃப்பில் முன்னேறவே மாட்டாங்க. இவங்களுடைய வேலை கோல் சொல்கிற வேலையாக இருக்கும். அவங்களால வீட்டில் இருக்க முடியாது. வீட்டில் இருந்து கொஞ்சம் பைபிள் படித்து ஜெபிக்கிறது, தன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது கிடையாது. அப்படியே நடந்து அவங்க ஃப்ரெண்டை தேடி போவாங்க. அங்கே ஃப்ரெண்டை தேடிட்டு சர்ச்சு காரியத்தை தான் பேசுவாங்க. அதுவும் பாஸ்டர் காரியத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசுவாங்க. அவங்க வாழ்க்கையில் வந்து இன்னும் தரித்திரம் பிடிக்கும், முன்னால விட ஜாஸ்தி தரித்திரம் பிடிக்கும். வேற நல்ல காரியத்தை பேச மாட்டாங்க. இது வந்து கோல் சொல்லி, இது வாயாடி, இந்த அம்மா வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படியே கதை பேசுறது. வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. தங்களுடைய வாழ்க்கையில் சாபத்தை தேடிக்கொள்ளுகிறார்கள். நம்ம என்ன செய்ய முடியும்? சிலர் புத்தி அந்த மாதிரி இருக்குது. அதை எவ்வளோ பிரசங்கத்தில் கண்டிச்சிருக்கிறேன். அது அவங்கவுங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அறிக்கை பண்ணணும். ஆண்டவர்கிட்ட அந்த பாவத்தை அறிக்கை பண்ணணும். எல்லா பாவத்தையும் அறிக்கை பண்ணுறான். நாங்கள் எங்களுக்கு நியாயமான தண்டனை வந்திருக்கு. நாங்கள் இந்த பாபிலோனில் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் எங்களுடைய பாவம்தான். நாங்கள் எங்களுடைய ஃபாதர்ஸ், எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய ஃபாதர்ஸ் செய்த மிஸ்டேக் தான். அதனால தான் நாங்கள் பாபிலோனில் போய் முடிவடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். தேவரீர் வந்து நீர் நியாயமான காரியத்தை தான் செய்திருக்கிறீர், ஆண்டவரை குறை சொல்லலை. அவன் வந்து ரியலைஸ் பண்ணி பாவ அறிக்கை செய்கிறான். அதனால் பாவ அறிக்கை ஒரு யார் வந்து அதிகமாக செய்கிறாங்களோ அவங்க வந்து பரிசுத்தமாவாங்க, ரேப்சரில் பங்கு பெறுவாங்க. நான் என் வாழ்க்கையில் அறிஞ்சு கொண்ட காரியம், கற்றுக்கொண்ட காரியம், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் அதுதான். தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் பாக்கியவான். நம்முடைய பிழையை மற்றவன்ட சொல்லாண்டாம், கத்தட்ட சொல்லணும். ரோமன் கத்தோலிக்கத்தில் சாமியார்கிட்ட போய் சொல்லணும். நியூ ஜெருசலேம்னு ஒரு ஸ்தாபனம் இருக்குது, அங்கே பாஸ்டர்கிட்ட போய் சொல்லணும். அப்படிலாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் தவறு. நம்ம நம்ம மனுஷனுக்கு விரோதமாக தப்பு, ஒரு மனுஷனுக்கு விரோதமாக தப்பு செய்தால் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக இப்போ செய்யும் பொழுது எல்லாத்தையுமே, எல்லா அந்தரங்கமான காரியங்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட சொல்லும். அவருக்கும் நமக்கும் குறுக்க எந்த காரியமே இருக்கக்கூடாது. ரத்தத்தால் கழுவுன்னு கேட்கும் பொழுது அதுதான் உபவாச ஜபத்தில் முக்கியமான காரியம். அதுதான் இவனுடைய உபவாச ஜபத்தில் பாவ அறிக்கை தான் முக்கியமாக இருக்கு. அதன் பின்பு என்னென்னா தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறது. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் சோத்திரம் பண்ணி, சின்ன காரியம் செய்தாலும் அதுக்கு சோத்திரம் பண்ணணும். நம்ம நாசியில் சுவாசம் இருக்கிறது கூட ஆண்டவருடைய கிருபையினால் தான் இருக்கு. அவர் சுவாசத்தை எடுத்துட்டா நம்ம செத்து போயிடும். எத்தனை பேர் இந்த நாளை காண முடியல. நிர்மூலமாகாது இப்பதும் அவருடைய கிருபை. அதனால அதுக்கே நம்ம சோத்திரம் பண்ணால் எவ்வளோ காரியம் இருக்கு. நம்ம கவலைப்படாமல் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக சோத்திரம் பண்ணணும். அப்படி சோத்திரம் பண்ணால் என்ன ஏற்படும்னா உங்களுக்கு பொறாமை வராது. அதெல்லாம் நிறைய பேருக்கு பொறாமை. ஒருத்தர் பில்டிங் கட்டிட்டா, பாஸ்டர் கொஞ்சம் பில்டிங் கட்டிட்டா உங்களுக்கு பொறாமை வரும். மற்றவங்களே பார்ப்பாங்க அவங்க பில்டிங் கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு. பொதுவாக பில்டிங் கட்டினா மற்றவங்களுக்கு பொறாமல் வரும். அப்போ அவங்களுக்கு என்னென்னா அவங்க பேட் பீப்புள், அவங்க ஆவிக்குரியவங்க கிடையாது. யாராவது நல்லா வந்தான்னா பொறாமல் வந்துடும். ஏன் பொறாமல் வருது? அவங்க வாழ்க்கையில் திருப்தி இல்லை, அவங்க வாழ்க்கையில் தேங்க்ஸ் கிவிங் இல்லை. அவங்க வாழ்க்கையில் திருப்தி இல்லாதனால தேங்க்ஸ் கிவிங் கிடையாது. நமக்கு வாழ்க்கையில் திருப்தி இருந்துச்சுன்னா சின்ன காரியத்துக்கும் நம்ம சோத்திரம் பண்ண கற்றுக்கொள்வோம் என்றால் அந்த ஸ்பிரிட் நமக்கு இருக்குமென்றால் மேற்கொண்டு மேற்கொண்டு ஆண்டவர் தருவார். இதுதான் ரகசியம். சோத்திர ஜபத்தினால கிருபை பெறுகிறது. அநேகருடைய சோத்திரத்தினால கிருபை பெறுகிறது. அதனால தான் சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்கன்னு நம்ம சர்ச்சையில் சொல்கிற காரணம் அதுதான். அதெல்லாம் சோத்திரம் பண்ணும் பொழுது, தேங்க்ஸ் கிவிங் பண்ணும் பொழுது நமக்கு மோர் கிரேஸ் கிடைக்குது. நம்ம திருப்தி இருந்தால் தான் தேங்க்ஸ் கிவிங் பண்ண முடியும். லைஃப்பில் திருப்தி இல்லை அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் வராது. அப்போ பொறாமல் வரும். பொறாமல் ஒரு மனுஷனுக்கு ஏன் வருதுன்னா அவன் வாழ்க்கையில் தேங்க்ஸ் கிவிங் கிடையாது. வாழ்க்கையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதே கிடையாது. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் வந்து படுக்க போகிறதுனால இன்னைக்கு ஆண்டவர் என்னென்ன காரியம் செய்தார், நமக்கு என்னென்ன காரியங்களில் உதவி செய்தார் அப்படின்னு சோத்திரம் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம வந்து அப்படி வந்து தேங்க்ஸ் கிவிங் இல்லாதனால நம்ம வாழ்க்கையில் திருப்தி இல்லை. அதனால் எப்பொழுதும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படாது. மற்றவங்க மேலே பொறாமப்படும் பொழுது இருக்க ஆசீர்வாதத்தை எடுத்து போடுவார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன், கையோட கை கோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பான். நீதிமிகள் 16 வாசிக்கிறோம். அவன் வந்து பொறாமப்படுறவனை ஆண்டவர் அங்கே பெருமைப்படுறவன், பெருமைப்படுறவனை ஆண்டவர் தண்டிப்பார். கொஞ்சம் வந்துட்டாலே பெருமை வந்துடும். கொஞ்சம் பிள்ளைகள் படிச்சுட்டா போதும், நல்லா வேலை பார்த்துட்டா போதும், தாய் தப்பனுக்கு அவ்வளோதான் பெருமை ஓவர் ஆயிரும். உங்களுக்கு சொந்தமாக ஏதாவது ஒரு பொருள் கிடச்சி, கார் வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க, எல்லாமே வந்து அவங்கள அதிக மனமேட்டிமையை ஏற்படுத்தும். மனமேட்டிமை ஆண்டவர் அவங்களுக்கு விரோதமாக இருக்கிறார். ஆண்டவர் அடித்து போடுவார். நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு தான் வந்து தேங்க்ஸ் கிவிங் பண்ணணும். ஆண்டவரே கார் வாங்க உதவி செய்ததுக்காக சோத்திரம், வீடு கட்ட உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய கிருபையினால கொடுத்திருக்கிறீர். இதெல்லாம் எனக்கு தேவைன்னு நீர் கொடுத்திருக்கிறீர். நான் இதெல்லாம் அழிஞ்சு போகும், ஆனாலும் என்னன்னா நீர் வந்து எனக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு உதவியாக கொடுத்திருக்கிறீர். எனக்கு சத்தியத்தை கொடுத்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம். இதுதான் விலையேறப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்லி நீங்க, நான் அந்த மாதிரி செய்கிறேன், நான் செய்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் அப்படி என்னை செய்ய வைக்கிற, இது என்னுடைய சொந்த அனுபவம். ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, நான் ஆதியிலிருந்தே அதான் செஞ்சிட்டு இருக்கேன். அதனால அருமையான தேங்க்ஸ் கிவிங் ரொம்ப அவசியம். அவன் முழங்கால் பிடிட்டு என்ன, தானியல் 6:10 வாசிக்கான், சோத்திரம் செலுத்தினான். அவன் சோத்திரம் செலுத்த செலுத்த அதிக ஆசீர்வாதம் வரும். இவன் சோத்திரம் செலுத்தாதவன் தான் பொறாமப்படுவான். அவனுக்கு வாழ்க்கையில திருப்தி இல்லை. மற்றவங்களை பார்க்கறான், அவன் சர்ச்சுக்கிறது வீட்டுக்கு பெரிய பில்டிங் கட்டிட்டு வர்றாரு, என்ன அது? அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு கிருபை. அங்கே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, நம்மகிட்ட அது இல்லை. நம்மகிட்ட ஏதோ தடை இருக்குது, என்ன நம்ம நேச்சர் சரியில்லை அப்படின்னு ரியலைஸ் பண்ணாம பொறாமப்படுது. பொறாமப்படும் பொழுது இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போவான். கையோட கை கொடுத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். பெருமையுள்ளவன் அப்படி இருக்கிறான். அதனால் பெருமை வருது, பொறாமை வருது, எல்லா விதமான தேங்க்ஸ் கிவிங் இல்லை. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணணும். இதை உபாசு ஜபத்தில் இவை எல்லாத்தையும் தன்னுடைய ஜனங்களுடைய தன்னுடைய நம்ம வீட்டாருடைய தவற அறிக்கை செய்யணும். உங்கள் மனைவி பிள்ளைகளுடைய தவற அறிக்கை செய்யணும். நான் ஒரு பாஸ்டர் சபையாருடைய தவறுகளை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, இந்த சபையின் குற்றங்களை மன்னி. எல்லாம் நமக்கு இவன் வந்து தன்னை வந்து ஜனங்களோடு ஒப்பிட்டு தன்னுடைய பாவத்தையும் ஜனங்களுடைய பாவத்தையும் எல்லாம் அறிக்கை செய்வது பாஸ்டிங் ப்ரேயரில் முக்கியமான காரியம். அதன் பின்பு தன்னுடைய ரிக்வஸ்டை மேட் நோன் அன்டு காட், கர்த்தருக்கு தெரியப்படுத்துவது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கும். அதுக்கு பிறகு நம்முடைய ரிக்வஸ்ட் எல்லாம் சொல்லணும். ரிக்வஸ்ட் சொல்லும் பொழுது ப்ராமிஸை கிளைம் பண்ணி சொல்லணும். அதுக்கு ஒரு ப்ராமிஸ் வேர்டு இருக்குது, அதுக்கு ஒரு பைபிள் பேட்டர்ன் இருக்கு. ப்ராமிஸ் வேர்டு இருக்குது, பேட்டர்னும் இருக்குது. ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கணும்னா அங்கே ஆண்டவர் அங்கே ப்ராமிஸ் வேர்டு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், உபாகமம் 7:14. நமக்கு பேட்டர்ன்ஸ் இருக்குது, ராகேல் இருக்குது, அன்னாள் இருக்குது, நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ண வேண்டியதுதான். மேரேஜ் நடக்கணுமா, அதுக்கும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதுக்கும் பைபிள் வசனம் இருக்குது. எல்லாத்துக்குமே உங்களுடைய காரியங்கள் எல்லாத்துக்குமே ப்ராமிஸ் இருக்குது, பேட்டர்ன் இருக்குது. அதனால் அந்த ப்ராமிஸு பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் பைபிள் நல்லா தெரியும் பொழுது பிரசங்கத்தை நல்லா கேட்டாலே ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் நிறைய பேட்டர்ன் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வச்சு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபம் வீணாக போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமீன். அதை தான் கிளைம் பண்ணணும். நான் ஆபகுக்கு 3:19 கிளைம் பண்ணேன். யூடியூப்பில் மெசேஜ் போகுது, என்ன நிறைய ஊழியக்காரில் சந்திக்கும் பொழுது எப்படி உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன்னா யூடியூப்பில் சொல்லியிருக்கேன், கால் வந்து வலி, நடக்க முடியலை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அந்த வலியெல்லாம் போயிடுச்சு. அந்த வசனத்தை விசுவாசித்து வீணாக போகலை, ஆனால் உடனே நடக்காது. சில நேரங்களில் லேட் ஆகும். நாம் காணாதை நம்பினமாயில் ரோமர் 8:25 வாசிக்கலாம். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அது வரைக்கும் நம்ம ஜபத்துல இருக்கணும், சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பா அந்த வசனம் நிறைவேறும். யார் யாருக்கு பேக் பெயின் இருக்கோ, யார் யாருக்கு கால் வலி இருக்குதோ, யார் யாருக்கு பாடியில் பெயின் இருக்குதோ, நீங்கள் வந்து அங்கே வந்து ஆபகுக்கு 3:19 கிளைம் பண்ணுங்க. அது நடக்குதா நடக்கலையான்னு பாருங்க. அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்து கொண்டுருங்க, அது நிறைவேறும் கண்டிப்பாக. எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறும், எல்லா பைபிள் பேட்டர்ன்ஸும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் சர்வபலமுள்ள தேவனா இருக்க ஆமினி பண்றாட்டு காடா இருக்கிறார். அதனால ஆண்டவரே, நீர் இஸ்ரவேல் ஜனங்களை மறக்கல, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நீர் மறக்கல, நீர் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவன் அப்படின்னு அவன் கிளைம் பண்றான். தானியேல் அந்த 9வது அதிகாரத்துல கிளைம் பண்ணுகிறான். அதனால இஸ்ரவேல் ஜனங்களை நீர் மறக்க மாட்டீர், நீர் என்னந்தால் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். அதனால எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி ஜபிக்கும் பொழுது அவன் 2 வருஷமா அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்பொழுது கோரேசின் ஆவிய ஆண்டவர் ஏவுகிறார். முதலாவது அவனுடைய ஜெபமானது, ஹிஸ் பிரேயர் ப்ராட் காப்ரியல், அது காப்ரியலை கொண்டு வந்தது. காப்ரியல் வந்து எல்லா மிஸ்ட்ரியும் ரிவீல் பண்ணுகிறான். இன்னைக்கு மட்டும் இல்லை, இங்க என்ன செய்யுது, முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்க போற காரியங்கள். ஆனால் 70 weeks ஆஃப் டேனியல், தானியலின் 70 வாரங்கள், the sevenfold purpose of coming of Gabriel, and the Gabriel varuvunaya 7 nokangal, sixfold purpose, 6 and the theermanangal enna ellathai neenga pinnala iruka vasanathula vaasikka mudiyum. adhe pola nama jebichana aandavar irangi varuvar, aandavar irangi vandu ellathai velippaduthuvar. amen. ivunude jabam andu aandavar koreesin aaviyaya yevugiran. எஸ்ரா 1:1 வாசிக்கலாம்.
எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1வது வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன்.
சரி, அந்த வசனத்துல நம்ம எஸ்ரா 1வது அத்தியாயத்தை என்ன வாசிக்கிறோம், ஆண்டவர் கோரேசின் ஆவியை ஏவுகிறார். பெர்சியா ராஜாவாகிய கோரேசின் ஆவி, சைரஸ் த கிங் ஆஃப் பெர்சியா, பெர்சியா தான் ஈரான். அங்கே சைரஸ், இங்கே ஆங்கிலத்து தமிழில் கோரேஸ், கோரேஸுடைய ஆவி ஏவனால அவன் சொல்லுகிறான், யார் யார் இஸ்லேமுக்கு போகணுமோ போகலாம், ஆலயத்தை கட்டுவதற்கு யார் யார் போகணுமோ போங்க, அதுக்கு வேண்டிய காணிக்கைகள் பொன்னு உருப்படிகள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். நேபிகாத் நேச்சார் கொண்டு வந்த எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறான். இன்னும் யார் யார் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுங்க, நீங்கள் போய் ஆலயத்தை கட்டுங்க. நெகேமியா அந்த வந்து அலங்கத்தை கட்டினான், செருபாபையில் வந்து ஆலயத்தை கட்டினான். இதெல்லாமே டேனியல்ஸுடைய பிரேயர் தான். இந்த டேனியல் உபாசு ஜெபம் பண்ணினான். உபாசு ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க எருசலேமுக்கு திரும்பி போனாங்க, ராஜா கட்டளை கொடுக்கிறார். அதனால அவங்க எல்லாம் எருசலேமுக்கு போனாங்க, ஆலயம் கட்டப்பட்டது, எருசலேம் மறுபடியும் உருவானது. டேனியல்ஸுடைய பிரேயர், அவன் எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வயதை வைத்து அவன் அந்த ப்ராமிஸை வச்சு அவன் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய ஜெபம் வீணாக போவதில்லை. அதே போல் உங்கள் லைஃபுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர்கிட்ட எல்லாமே சொல்லும், ஆண்டவரே என்னுடைய முடிவு எப்படி இருக்கணும் எனக்கு தெரியல, நான் மறித்து தான் உங்களுடைய ராஜ்யம் வரணுமா, மறித்தா 6வது பரிமாணத்துக்கு போகணும், அங்கே போய் கொஞ்ச நாள் இழைப்பாரி கொண்டிருக்கிறோம், 7 சபைக்கால பரிசுத்தவான்களோடு கூட அங்கே நம்ம இருப்போம், அல்லது ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் வந்துச்சுன்னா அங்கே ஆண்டவர் நேரடியாக நம்ம சரீரத்தை மறுரூபப்படுத்தி கொண்டு போவார். ரெண்டில் ஒன்று நடக்கும், ஆனால் எது நடக்கும்னு எனக்கு தெரியாது. அது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தார், எனக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தவும், நாம் பின்வாங்கி போகக்கூடாது. ரொம்ப மோசமான காரியம் பின்வாங்கி போகிறது, கடைசி நேரத்தில் அநேகர் பின்வாங்கி போவாங்க. நான் ஆவிக்குரியவனாக இருக்கணும், நான் பெர்ஃபெக்ஷன் அடையணும், பேட் இமேஜ் வந்திருக்கேன், இப்போ எனக்கு இன்விசிபிள் யூனியன் தேவை, நான் வந்து பெர்ஃபெக்ஷன் அடையணும், என்ன நீர் வழி நடத்தும். இதெல்லாம் நிஜம், நான் பண்ணுற ஜபத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இந்த மனசில் என்னென்ன வாஞ்சை இருக்கிறதோ அதே நினச்சணும். நம்ம கள்ளத்தனமாக வாழணும், மாய்மாலமாக வாழணும், மற்றவங்களை ஏமாற்றி வாழணும், நாங்கள் வெளி பக்தியை காமிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. பொய்யையும் மாய வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்தும், அந்த மாயமான வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், நான் ரியல் லைஃப் பண்ணணும், நான் ஆவிக்குரியவனாக இருக்கணும், நான் பேர் பிரசாபத்தை புகழை எதிர்பார்க்கல, என்னை நீர் அழைச்ச நோக்கத்தை நிறைவேற்றணும், உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கணும், நான் அந்த மாதிரி தான் ஜபிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம பயப்பட வேண்டாம். மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பயத்தை எடுத்து போடும், என் வாழ்க்கையில் பயம் இருக்கக்கூடாது. என்கிட்ட இருக்க அபிஸ்வாசத்தை எடுத்து போடும். உங்களுடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அதை விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு விசுவாசத்தை தாரும். என்னுடைய ஜெபம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த மாடலை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய அவிஸ்வாசத்தை எடுத்து போடணும். ஆண்டவர் நிறைய ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, நமக்கு ஏன் அது நிறைவேறல? நம்முடைய அவிஸ்வாசம். நம்ம பயந்து பயந்து ஏன் ஜீவிக்கணும்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற. ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. உலகத்தில் இருக்கிற காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற பெரிய பேர். நம்ம சில சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுவோம், சில மனுஷங்களை பார்த்து பயப்படுவோம். அதெல்லாம் ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சூழ்நிலையும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிங்க அந்த தைரியம் நமக்கு வேணும். அது நம்ம ஜபத்தில் போய் தான் அதை பெற முடியும். அதை ஆவியினால தான் பெற முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். எல்லாமே ஆண்டவர் தம்முடைய கிருபையினால இறக்கத்தினால தர்றார். இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ண பண்ண பண்ண, இதெல்லாம் அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண, நமக்கு காட்ஸ் கிரேஸ் கிடைக்கும். கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருவார். நமக்கு நம்முடைய நம்முடைய லைஃப் மிஸ்ட்ரி எல்லாம் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தி அது கேட்ட ஜபம், தானியேலுடைய ஜபம் கேட்கப்பட்டது. அவனுடைய ஜபத்தினால்தான் கோரேசின் ஆவி ஆண்டவர் அனுப்பி எல்லாரும் எருசலேமுக்கு போனாங்க. பழையபடி இஸ்ரவேல் நாடு உருவானது. எப்படி உருவானது? அதுக்கு முன்னால் ஒரு ஜபம் இருக்கணும். ஆண்டவர் எதையாயிலும் நமக்கு தர வேண்டுமென்றால், எதையாயிலும் நமக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால், அதுக்கு முன்னதாக போதுமான ஜபம் இருக்க வேண்டும். அங்கே தானியேல் வந்து அங்கே போதுமான ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். ஆண்டவர் அப்படி ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறார், ஜபம் இல்லாமல் அவர் செய்ய முடியாது. செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. அது காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் போதுமான ஜபம் இல்லை. தானியேல் வந்து இதை ஆண்டவர் வந்து என்ன செய்தார் என்றால், அவனுக்கு நிறைய விஷன் கொடுக்கார். ரெண்டாம் அதிகாரத்தில் அங்கே நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனமும் அதன் அர்த்தத்தையும், அந்த ராஜ்யங்கள் உலகத்தின் ராஜ்யங்களை குறித்து அவர் அவனுக்கு அங்கே அதுக்கு என்னுடைய வியாக்கியானத்தை கொடுக்குறான். அதுக்கு பிறகு சிங்கக்கவியில் போடும் பொழுது கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். அங்கே நேபுகாத்நேச்சாருக்கு கடந்த வாரத்தில் பிரசங்கம் பண்ண மாதிரி அவனுடைய லைஃப்பில் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது. இதோ 10:11-12 வந்து செவன் சீல் விஷன் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. 7:8 நாலு ராஜ்யங்கள், நாலு மிருகங்களாக எல்லாத்தையும் ஆண்டவர் ரிவீல் பண்ணிட்டார். அவன் ஜெபிக்கிறவனாக இருந்ததுனால ஹி வாஸ் அ மேன் ஆஃப் ப்ரேயர். ஆண்டவர் அவனுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். அதே போல் ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார். கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து சோதோம் குமாரனுடைய அழிவை குறித்து சொல்லுகிறார். அவனுக்கு ஒரு குமாரன் பிறப்பதை குறித்தும், அவனுடைய இதோ லைஃப்பில் நடக்கிற காரியத்தை குறித்தும் சொல்லுகிறார். சோதோமின் அழிவை குறித்தும் சொல்லுகிறார். நோவாக்கு ஆண்டவர் மிஸ்டரி ரிவீல் பண்ணுகிறார், இந்த உலகம் தண்ணீர்னால அழிஞ்சு போகும். இப்படி கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணுகிறார். இன்னைக்கு செவன் தண்டர்ஸ் வந்து எல்லா மிஸ்ட்ரியும் நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கு. ராப்சரில் எப்படி பங்கு பெற வேண்டும், ஒருத்தர் எப்படி அங்கே வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும், எல்லா ரகசியமும் கர்த்தருடைய கிருபையினால இந்த ஆலயத்திலே போதிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் இங்கே செவன் தண்டர்ஸ் வந்து இன்னைக்கு நமக்கு மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணியிருக்கு. நமக்கு ராப்சரின் ஃபெய்த்தை தந்திருக்கு. தானியேல் வந்து ஜபிக்கிறவனாக இருந்ததுனால அவனுக்கு ரகசியமெல்லாம் வெளிப்படும் பொழுது தைரியமாக இருக்கிறான். நீ வந்து அங்கே எருசலேமுக்கு திரும்பி போக முடியாது, நீ இங்கே மறித்து போவா, ஆனால் நீ எழுந்திருப்பா. நீ வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது நீனும் உயிர்த்தெழுந்து மேலே போவா. அதையும் அவன் அந்த மிஸ்ட்ரியும் அந்த 12 அவனுக்கு சொல்லிட்டார். எல்லாமே ரிவீல் ஆயிட்டு. அதே போல் இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணுகிறவளாக இருந்தோம் என்றால் எல்லாத்தையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் எல்லா காரியத்தையும் பற்றியும் உங்களுக்கு நிச்சயத்தை தருவார். உங்களுக்கு வெளிப்படுத்தல் தரும் பொழுது நீங்கள் தைரியமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆண்டவர் இறங்கி வருகிறார். இதோ கேப்ரியல் தூதன் இறங்கி வந்தார் தானியேல் ஜெபத்துக்கு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார், வந்து அவனுக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் பிறப்பான் என்பதை அங்கே சொல்லுகிறார். சோதோமின் அழிவை சொல்லுகிறார். அந்த ரெண்டு காரியத்தையும் அப்படி சொல்லுகிறார். இவனுக்கு ரகசியத்தை சொல்லி சோதோமின் அழிவை பற்றி சொல்லுகிறார். நோவாவுக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார், இறங்கி வந்து அவனை நீ எப்படி பாதுகாக்க முடியும் அவனுக்கு அதை சொல்கிறார், பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்கிறாரு. எப்படி உலகத்தின் மக்கள் தண்ணீரினால் அழிஞ்சு போவாங்க அதே காரியத்தை சொல்கிறார். அதே போல் தான் இன்னைக்கு கர்த்தருடைய தூதனானவர் வந்து இறங்கி வந்து நம்ம எப்படி ராப்சரில் பங்கு பெற முடியும், உலகம் எப்படி தேடுவோம் மூன்றாவது ஐயோ அது எப்படி அழியும் அதையும் சொல்கிறார். இந்த சேம் மெசேஜ் தான் நமக்கு மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணுது, இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பை சொல்லுது. ஒரே செய்தி தான். அதே போல் ஒரே தண்ணீர் தான் பேழையை மேலே கொண்டு செல்லுது, ஜனங்களை அழிச்சு போடுது. இதோ கத்தர் இறங்கி வரும்பொழுதெல்லாம் ரெடெம்ஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ரெண்டையுமே சொல்லுகிறார். அதனால் தானியேலுக்கு இறங்கி வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, எப்படி அந்த ஜனங்கள் போவாங்க, இந்த ராஜ்யங்கள் எப்படி அழியும். அவன் பாபிலோனின் அழிவை பார்க்கிறான். இப்பொழுது மேதிய ராஜ்யம் செஸ் ஹெட்டு போச்சு, இப்போ செஸ்ட் வந்திருக்கு, மார்பு வந்திருக்கு. மார்பில் ரெண்டு கைகள் இருக்குது, தலை ஒன்று தான் ஆனால் மார்பில் ரெண்டு கைகள் இருக்குது. அதே போல் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், மேதிய ராஜ்யம் வேறு பெர்சிய ராஜ்யம் வேறு, ரெண்டும் சேர்ந்து தான் அவங்க ஆட்சி செய்கிறாங்க. முதல்ல தலை போகிறது, ஆண்டவர் அதை ரிவீல் பண்ணுகிறார், எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுகிறார். எப்படி அந்த கல் வந்து அங்கே சிலையை மோதி அது எல்லாமே அது தூளாக மாறி போகுது. அதே போல் எல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சி போய் எல்லாமே உலகத்தின் ராஜ்யங்கள் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போகும். இந்த மெசேஜை பிலீவ் பண்ணும் பொழுது அது அசைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அழிஞ்சு போய் அந்த கல்லோ பெரிய பர்வதமாக. அதனால் அந்த மெசேஜ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் வந்து முத்திரைகளை திறந்து ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஹோல் வேர்ல்டுக்கு அது அழிவாக இருக்குது. இந்த மெசேஜ் ஹோல் வேர்ல்டுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை கூறுது, ஆனால் உங்களுக்கு கிரேட் ரெடெம்ஷனை கொண்டு வருது. அல்லேலூயா. யார் யார் தானியேலை போல இந்த பைபிளை படிக்கும் பொழுது அது ஜபத்துக்கு வழி நடத்தும். ஒரே செய்தியை படிச்சுக்கிட்டு ஜபிப்பதே கிடையாது. இந்த பாஸ்டர்கள் எல்லாமே அழைக்கப்படாமல் ஊழியக்காரர் ஆகிருவாங்க, நாலு பேரை சேர்த்துக்கிட்டால் பாஸ்டர் ஆகிருவாங்க. அவங்கெல்லாம் சும்மா புஸ்தத்தை தான் படிப்பாங்களே ஒழிய அவங்க வாழ்க்கையில் பாவ அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற அனுபவமே கிடையாது. அதே போல் நிறைய பிலீவர்ஸுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆண்டவரே தானியேலுக்கு தந்த அதே ஆவியை எனக்கு தாரும் என்று நம்ம ஜெபம் பண்ணும். நம்மெல்லாம் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கர்த்தருக்கு சோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார், தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார், தீரத்தின் வாசலில் நிற்கும் சில தூங்கி களைத்து போன, தீரத்தின் வாசலில் நிற்கும் பெருகுதே பரந்தேசுவே
உபவாச வேலையில கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கவும் ஜெபத்துக்கு ஆதாரமாக இவ்வளவு நேரம் வார்த்தையை தியானிக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குற்றம் குறைகள் அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் ரத்தத்தினால கழுவி எங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் நீர் பதிலளிக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். டேனியல் ஸ்பிரேயரை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. அவன் எப்படி கர்த்தாவே வேதத்தை வாசித்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசித்து உம்முடைய ஆண்டவரே புரோகிராமை அறிந்து உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்பொழுது நீர் இறங்கி வந்து அவனுக்கு ஆண்டவரே கர்த்தாவே அவனோட லைஃபை பார்த்தியும் அவனுடைய ஜனங்களுடைய ஹோல் ஹிஸ்ட்ரி ஆண்டவரே அந்த ரகசியத்தை எல்லாத்தையும் நீர் வெளிப்படுத்தினீர் என்று நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. அவனுடைய டேர்ன் முடிந்து விட்டது, இப்பொழுது எங்களுடைய டேர்ன் இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் அவ்விதமாக ஜெபிக்கும் பொழுது அவன் பண்ண அந்த பேட்டர்ன் படியே அந்த ப்ரேயரை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆண்டவரே எங்களுக்கும் நீர் இறங்கி வந்து எல்லாவற்றையும் நீர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்று உம்முடைய தாசன் மூலமாக இப்பொழுது நீர் எங்களுக்கு காண்பித்த அந்த மாதிரியின்படியே நாங்களும் கர்த்தாவே இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தை நாங்கள் வரும்பொழுது கர்த்தாவே அது ஒரு கடல்ல போட்ட மாதிரி அது ஒரு தத்தளிப்பா இருந்தாலும் கர்த்தாவே நாங்கள் எப்படியாயிலும் ஆண்டவரே நீந்தி அக்கறைக்கு நாங்கள் போக வேண்டும் கர்த்தாவே. எங்கள் எட்டர்னிட்டியில இருந்து அந்த ஆதாம் ஆண்டவரே அந்த டைமுக்குள்ள வந்தான், பாவத்தினால வந்தான் ஆண்டவரே, மறுபடியும் அவனால அவன் அந்த எட்டர்னிட்டிக்கு போக முடியாது. அதனால நீரே இறங்கி வந்து ஒரு வழியை நீர் ஏற்படுத்தினீர் கர்த்தாவே. அதே போல எங்களை நீர் எட்டர்னிட்டிக்கு நீர் கொண்டு போகிற தேவனாய் இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு வழியை நீர் ஏற்படுத்தினதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஜபமானது கர்த்தாவே அது ஆண்டவரே உமை பிரியப்படுத்தத்தக்கதாக தானியலை போல நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். டேனியல் வந்து அந்த பாபிலோன்ல வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணி இருந்தான் கர்த்தாவே, அதே போல எங்களை ஒவ்வொருவரையும் வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்றாய் நீர்தாமே வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவன் வந்து ஆண்டவரே ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே அதை ஃபாலோ பண்ணுகிறவனா இருந்தான். எங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசியம் அதை எங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய தாசனும் அதை ஃபாலோ பண்ணும் பொழுது அவர் செய்கிறதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதே மாதிரியை நாங்கள் பின்பற்றி இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வருகிறது, அதை கொண்டுதான் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த ஜபம் ஆவியிலே போகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த டேனியலுக்கு ஆண்டவரே அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் நீரே கொடுத்தி உம்முடைய வார்த்தையின் மூலமாக அந்த இன்ஸ்பிரேஷனை நீர் அவனுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அவன் அந்த எரேமியா தீர்க்கதரிசியில எப்படி அந்த ஜனங்கள் 70 வருஷமாக அடிமைத்தனத்தில் போவார்கள், பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவார்கள், அதன் பின்பு 70 வருஷம் கழித்து மறுபடியும் எப்படி வருவார்கள் என்ற ப்ராஃபஸியை அவன் பார்க்கும் பொழுது உடனே அவன் உபவாசித்து ஜெபித்தான் ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் செய்யும் பொழுது உம்முடைய வேதத்தை வாசித்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய வேதத்தை தியானித்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அன்னைக்கு ஆண்டவரே காப்ரியல் தூதன் இறங்கி வந்து அவனுடைய ஜபத்துக்கு பதில் அளித்தார். அவனுடைய பிரேயர் வந்து டெலிவரன்ஸ்க்காக அவன் ஜெபித்தான் ஆண்டவரே. அப்பொழுது அவனுக்கு டெலிவரன்ஸை நீர் ஆண்டவரே அவனுடைய லைஃப் எவ்விதமா இருக்கும் அந்த ஹோல் மிஸ்ட்ரியும் நீர் ரிவீல் பண்ணி நீர் கர்த்தாவே. அதே போல நாங்கள் உம்மிடத்துல ஜெபிக்கும் பொழுதும் எங்களுடைய லைஃபை குறித்தும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா விதமான ரகசியத்தையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தானியலின் தேவன் இன்னைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர், நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர், எங்களுக்கும் நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, முதலாவது அவனுடைய ஜபத்துல கன்ஃபெஷனை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, பாவ அறிக்கை செய்தான், தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கை செய்து பவுல் அனுதினமும் சாகிறேன் என்று சொன்னவண்ணமாக ஒவ்வொருவரும் எங்களுடைய குறைகளை நாங்கள் உணர்ந்து நாங்கள் அதிகமான மிஸ்டேக்ஸை கமிட் பண்ணுறவர்களாக இருக்கிறோம் அதை எல்லாத்தையுமே நாங்கள் ரியலைஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். உம்மிடத்தில் நாங்கள் அதை அறிக்கை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய ஃபேமிலி ஆண்டவரே எல்லா விதமான சின்னையும் நாங்கள் ஆண்டவரே கன்ஃபஸ் பண்ணும்பொழுது நீர் எங்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே. அது எங்களுடைய நேச்சரை எல்லாம் அது மாற்றுகிறதா இருக்கிறது கர்த்தாவே. அது எங்களுக்கு உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. நீர் எங்களுக்கு இறங்கி வந்து நீர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவன் நாங்க பாவத்தினாலதான் இவ்விதமாய் பாபிலோன்ல வந்து சிக்கி இருக்கிறோம் என்று அதை ரியலைஸ் பண்ணினான் கர்த்தாவே. அதே போல நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்துல கர்த்தாவே இதை உண்டாக்கும் போது நீர் ஏதேனாக வைத்திருந்தீர், ஆனால் பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் ஏதேனுக்கு அப்பாலே இருக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே அந்த மிஸ்ட்ரி பாபிலோன் இன்னைக்கு வந்திருக்கிறது. அன்னைக்கு நேச்சுரல் பாபிலோன்ல அவங்க இருந்தது போல இன்னைக்கு சபையானது பெந்தகோஸ் நாள் நீர் அந்த ரெஸ்டோரேஷனை கொண்டு வருகிற தேவனா இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நேச்சர் எல்லாம் மாறத்தக்கதாக எங்களுடைய ஆண்டவரே தன்மைகளை நாங்கள் உணர்ந்து எங்களிடத்தில் இருக்கிற ஈவில் நேச்சர் எல்லாத்தையும் நாங்கள் கன்ஃபஸ் பண்ணும் பொழுது நீர் எங்களுக்கு கிரேஸ் கொடுக்கிற தேவனா இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் பண்ண வேண்டும். அவன் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் அனுதினமும் ஸ்தோத்திரம் செலுத்தினால் அது வந்து சின்ன காரியமான பெரிய காரியமானாலும் எல்லாவற்றையும் நீர்தான் செய்கிறீர் என்ற நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஸ்தோத்திர ஜபத்தினால் கிருபையானது பெருகும் என்று உம்முடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்களுக்கு நல்ல நேச்சரை கொண்டு வரும். அது எங்களுக்கு ஜலசி வராதபடி எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தா மற்ற விதமான ஈவில் திங்ஸ் எங்களை அணுகாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்வீர் கர்த்தாவே. அவிதமாய் ஆண்டவரே இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, அதன் பின்புதான் எங்களுடைய ரெக்வஸ்டை நாங்கள் உமக்கு தெரியப்படுத்த வேண்டும். நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த எங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொன்ன வண்ணமாக நீர்தாமே உம்மிடத்தில் நாங்கள் அந்த ரெக்வஸ்ட் எல்லாம் எப்படி தெரியப்படுத்தணும்னு இங்க எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. முதலாவது எங்களுக்கு ஒரு பிராமிஸ் வேண்டும் கர்த்தாவே. நீர் ஒரு பிராமிஸை கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அந்த பிராமிஸ்க்கு என்னெல்லாம் பேட்டர்ன் இருக்கிறது என்று ஆண்டவரே இங்க எல்லாமே எங்களுக்கு ஆண்டவரே போதிக்கப்படுகிறது. அந்த பேட்டர்னை கொண்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில நீர் அதை நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. ஒருவேளை அது கால தாமதமானாலும் அதை நிறைவேற்றுவீர். நாங்கள் காணாததை நம்பினோமானால் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்னுடைய வசனம் சொன்ன வண்ணமாக கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே இங்க அவிதமான கர்த்தாவே டீச்சிங் அந்த ட்ரைனிங் கொடுக்கப்படும் பொழுது உலகத்தில் எல்லா பிளஸிங்கும் நாங்கள் பெற முடியும் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருக்கும் அதை அப்ளை பண்ணுகிற கிருபையை நீ தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது எங்களுக்கு ஹெல்த் வேண்டும் என்றாலும் அது மேரேஜ் சைல்டு பர்த் எந்த பிளஸிங் ஆனாலும் நீர் ப்ராமிஸையும் கொடுத்திருக்கிறீர் பேட்டர்னையும் கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் கன்ஃபஸ் பண்ண கர்த்தாவே அந்த ஜபத்தை இந்த மாடல் எப்படி டேனியல் ஸ்ப்ரேயர் எவ்விதமாக இருந்ததோ அதே போல எங்களுடைய ஜபமும் இருக்கும் என்றால் அவனுக்கு ஏஞ்சல் ஆஃப் த லார்டு கர்த்தாவே கேப்ரியல் இறங்கி வந்தது போல எங்களுக்கு நீர் இறங்கி வருவீர் ஆண்டவரே. எங்களுடைய ஜபத்துக்கு நீர் பதில் தருவீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை குறித்த ரகசியத்தை நீர் வெளிப்படுத்துவீர் ஆண்டவரே. அது சின்சியாரிட்டி நீர் எங்களுக்கு தர வேண்டும். டானியல் ஒரு சின்சியர் மேனா இருந்தான். அவன் ஜபத்தை சின்சியரா பண்ணினான். அவனுடைய டெய்லி லைஃப்ல அவன் சின்சியரா இருந்தான். அவனுக்கு வார்த்தையை அதிகமாக நீர் வெளிப்படுத்தினீர். அவன் சத்தியத்தின் மேல சத்தியத்தை தரிசனத்துக்கு மேல தரிசனத்தை அவனுக்கு கொடுத்து எல்லா புரோகிராம் ஆஃப் காட் நீர் அவனுக்கு ரிவீல் பண்ணினீர் கர்த்தாவே. அதே போல ஒரு பிலீவராக அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு காரியத்தை உம்மிடத்தில் நாங்கள் பெற வேண்டும் என்றால் எங்களுக்கு போதுமான அளவுக்கு ஜபம் வேண்டும் என்று இங்க அநேக முறை உம்முடைய தாசன் இங்க போதித்தது உண்டு கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே சின்சியரா ஜெபிக்க வேண்டும். போதுமான அளவுக்கு ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் நீர் ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பொழுது நீர் இறங்கி வந்து எங்களுக்கு நீர் பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. எல்லாமே ஆண்டவரே மனுஷங்கிட்ட நாங்கள் சொல்ல முடியாததெல்லாம் உம்மிடத்தில் நாங்கள் சொல்லலாம் கர்த்தாவே. உமக்கும் எங்களுக்கும் எந்த காரியம் குறுக்கே இராதபடி முற்றிலுமாக எங்கள் இருதயத்தை ஊற்றி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லாத்தையுமே எங்களுடைய பயத்தை ஆண்டவரே எங்களுடைய அவிசுவாசத்தை ஆண்டவரே எங்களுடைய ஈவில் நேச்சர் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறீர். அப்பொழுது நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த டானியலுக்கு கர்த்தா உலகத்தின் ராஜ்யங்கள் எவ்விதமாய் ஆரம்பித்து அது எவ்விதமாய் முடியும் அதுல இஸ்ரவேல் ஜனங்களுடைய பங்கு எவ்விதமாய் இருக்கும் கொடுத்தீர் எல்லாத்தையுமே நீர் அவனுக்கு ரிவீல் பண்ணினீர் கர்த்தாவே. அதே போலதான் கர்த்தாவே ஆபிரகாமுக்கு கர்த்தாவே சோதோம் ஆண்டவரே எப்படி அழியும் அவனுக்கு எப்படி அந்த ப்ராமிஸ் நிறைவேறும் அவனுக்கு எப்படி அந்த குமாரன் கொடுக்கப்படுவான் எல்லாத்தையும் நீர் அவனுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. நீ ரெடெம்ஷனையும் வெளிப்படுத்துகிறீர் ஜட்ஜ்மெண்ட்டையும் வெளிப்படுத்துகிறீர். அந்த நோவாக்கு கர்த்தாவே அவனுடைய ஃபேமிலிக்கு எப்படி மீட்பு வரும் உலகம் எப்படி தண்ணீரினால் அழியும் என்று அதை ரிவீல் பண்ணி நீர் கர்த்தாவே. அதே கர்த்தருடைய தூதனானவர் இந்த கடைசி காலத்தில் இறங்கி வந்து எங்களுக்கு செவன் சீல் மிஸ்டரியை கொடுத்து ராப்சர் எவ்விதமா இருக்கிறது, எங்களுக்கு நீர் ராப்சரை கொடுக்கிறீர், அதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஆனால் உலகத்தை நீர் அழிக்கிறீர், அந்த ரெடெம்ஷன் ஜட்ஜ்மெண்ட் எப்பொழுதுமே அதை நீர் கர்த்தாவே ரிவீல் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆனால் இந்த ஆண்டவரே ஜபத்தில் கர்த்தாவே உபவாச நாள் ஆண்டவரே அந்த தானியேலை போல எங்களை உமக்கு முன்பாக தாழ்த்தி எங்களுடைய பாவ அறிக்கை செய்து சோத்திரம் செலுத்தி எங்களுடைய விண்ணப்பங்களை உமக்கு நாங்கள் தெரியப்படுத்தும் பொழுது நீர்தாமே கர்த்தாவே அதில் ஆண்டவர் எங்களுக்கு ஆச்சரியமான விடுதலையை தருவதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் லைஃப்ல பார்க்கத்தக்கதாக, கர்த்தர் எங்கள் ஜபத்தை கேட்டார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக, எங்களுடைய காரியங்களை நாங்கள் உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த உபவாச ஜபத்தை விசேஷித்த வண்ணமாய் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்,
ஆமீன். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி நான் சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.